السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم ربنا لك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما شئت من شيء بعد، أهل الثناء والمجد، أحق ما قال العبد وكلنا لك عبد. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت، ولا ينفع ذا الجد منك الجد، إنك لا تنام ولا ينبغي لك أن تنام، تخفض القسط وترفعه، يرفع إليك عمل الليل قبل عمل النهار وعمل النهار قبل عمل الليل. حجابك النور، لو كشفته لأحرقت سبحات وجهك ما انتهى إليه بصرك من خلقك. وأفضل الصلاة وأزكى السلام على خير الأنام ولبنة التمام ومسك الختام، سيدنا وسندنا وحبيبنا وقرة أعيننا محمد خاتم النبيين، إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وصحبه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، இந்த மதரசாவின் நிர்வாக இயந்திரத்தை தொய்வின்றி இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மதரசாவின் நிர்வாக சபை தலைவர் அவர்களே, இந்த மதரசாவை கண்ணும் கருத்துமாக இருந்து இரவு பகல் பாராது இதன் அத்தனை நன்மைகளுக்கும் மாக ஒட்டுமொத்தமாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இதன் கௌரவ அதிபர் அவர்களே, ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற முன்னோரின் புத்திமதியை சான்றாக மட்டுமல்ல வாழ்வுக்கு தேவையான மூலமந்திரமாகவும் கொண்டு இந்த மதரசாவில் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆசிரிய பணி செய்து வரக்கூடிய என் அன்பிற்குரிய ஆசிரியர்களே, இந்த மதரசா அதன் கல்வி அதன் ஒழுக்கம் என்பனவற்றை பெற்று, இங்கிருந்து கல்வியை பெற்று ஒழுக்கத்தை பெற்று அவற்றை சமூகத்துக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மதரசாவின் உற்பத்திகளான நிபாமிகளே, என்னையும் உங்களையும் இந்த மதரசாவின் சூழலில் அதன் மஸ்ஜிதில் ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த உலகில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சுவனபதியிலே எம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, கண்ணியமிக்க ஆளுங்களே, அருமையான ஒரு வரவேற்புரையை இந்த கல்லூரியின் ஆசிரியர் உஸ்தாத் ஜஸ்மின் அவர்கள் ஆற்றி விட்டுச் சென்றார்கள். அதில் எனக்கு மிகவும் கவர்ந்த பகுதி, நன்றாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். முன்பு இருந்த நிலையை ஒப்பிட்டு காட்டி அந்த நிலையோடு ஒப்பிட்டு பார்க்கையில் நாம் இப்பொழுது நன்றாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். மனிதர்களிடம் இப்படியான வார்த்தைகளை கேட்பது மிகவும் கம்மியான ஒரு காலத்திலே அல்லாஹ் நம்மை நன்றாக வைத்திருக்கிறான், அவனுக்கு எல்லா புகழும் என்ற வார்த்தைகளை கேட்பது மிக மிக அருகிப்போன ஒரு காலத்திலே இந்த சபையில் எப்படி ஒரு வார்த்தையை கேட்டபோது நான் மகிழ்ந்து போனேன். வ அம்மா பி நஹ்மத் ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் நபி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுதான். சும்மா சொல்லவில்லை. அலம் எஜிதுக்கய தீமன், பழைய நிலைகளை எல்லாம் ஞாபகம் ஊட்டுகிறான். அல்லாஹ், நீங்கள் ஒரு அனாதையாக இருந்தீர்கள், நீங்கள் வாழ்வதற்குரிய வழியை பெற்றிருக்கவில்லை, இப்படி இருந்த உங்களை அல்லாஹ் கை கொடுத்தான், உங்களுக்கு உங்களை ஆளாக்கிவிட்டான், வாழ்வுக்கு வழியை காட்டினான் எல்லாம் சொன்ன அல்லாஹாலாம். ஆகவே இந்த நிலையை நீங்கள் மறந்துடக்கூடாது, அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் இப்பொழுது நன்றாக இருக்கிறீர்கள் என்று அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கட்டளையிட்டான் அந்த சூராவில். அதுதான் இறுதியாக அந்த சூராவின் ஆயத். அல்லாஹ் அதனை சொல்வதற்கு முன் இவற்றை எல்லாம் சொன்னான். ஆக நன்றாக இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டிய தருணத்தில் சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்லி அந்த நிலைக்கு வைத்த, நன்றாக வாழ வைத்த அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ததை விட வேறு என்னதான் நமக்கு மனநிறைவு இருக்கிறது? ஆகவே அல்லாஹாலா உங்களையும் எங்களையும் இறுதி வரைக்கும் நன்றாகவே வாழ வைப்பானாக. இங்கு மட்டுமல்ல, அடுத்த உலக வாழ்க்கையிலும் நன்றாகவே வாழ வைப்பானாக. அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, சிரமம் பட்டு இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அவரது வரவேற்புரையிலே சிரமப்பட்டு இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். சிரமம் என்பது மனித வாழ்க்கையில் தொடரக்கூடிய ஒரு கதை. சூரத்துல் பலத்திலே அல்லாஹ் என்ன சொன்னான்? லக்கத் கலக்னல் இன்சான ஃபீ கபத், நிச்சயமாக நாம் மனிதனை கஷ்டத்தில், சிக்கலில், சிரமத்தில் படைத்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த மனிதனை சிரமத்தில் படைத்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொன்னதுக்கு விளக்கம் எழுதுகிற இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், மனிதன் கருவில் உருவானதிலிருந்து மண்ணறைக்கு சென்றும் வரைக்கும் அவனது வாழ்க்கை சிரமம் தான் என்று சொல்லுகிறார்கள். கருவில் உருவானது முதல் அவனுக்கு சிரமம் ஆரம்பிக்கிறது. அவன் கற்பத்தில் இருக்கிற வேளையிலே உருண்டு புரண்டு ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறான். வெளியில் வந்தவுடன் அவனுக்கு கிடைக்கிற முதல் சிரமம் என்ன தெரியுமா? அவனுடைய தொப்புள் கொடி வெட்டப்படுவது என்கிறார்கள் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மனிதனுக்கு அவன் உலகத்துக்கு வந்தவுடன் கிடைக்கிற முதல் சிரமம் கஷ்டம், அவனது தொப்புள் கொடி வெட்டப்படுவது. அது ஒரு கஷ்டம். அந்த கஷ்டத்தின் போது யாரு உணர்ந்தார், யார் அதனை சொல்லலாம்? எல்லோரும் உணர்ந்திருப்போம். எப்படி சொல்வது? பிறந்த மாத்திரத்தில் வெட்டப்படுவது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு கட்டமாக சொல்லி வருகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வளர், அடுத்த கட்டம் அவனுக்கு சிரமம், பால் குடி மரக்கடிப்பது. சிறுவர்கள் தான் பால் குடி மரக்கடிக்கிற நேரத்திலே அவர்கள் படுகிற பாடு என்ன தெரியும்? என்ன பாடு என்பது எமக்கு தெரியும். மிகவும் கஷ்டப்படுவாள் அந்த தாய். அந்த பிள்ளை சிரமப்படுகிறது, கஷ்டப்படுகிறது. பிறகு சுன்னத் செய்யப்படுகிறது. அதனையும் பேசுகிறார்கள் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹிதான் செய்யும் போது அதுக்கு என்ன வருகிறது? வருத்தம் வருகிறது. இப்பொழுது தானே ஹிதான் வந்த பிறந்த ஒரு 30-40 நாட்களில் செய்யப்படுகிறது. முன்பு 10 வயதாகும் வரைக்கும் இருப்பார்கள். முன்பு என்று சொல்லும் போது நபி அவர்களுடைய காலத்திலும் கூட, அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்களே, நபி அவர்கள் வஃபாத் ஆகும் போது நான் ஹத்னா செய்யப்படக்கூடிய வயதில் இருந்தேன் என்கிறார்கள். ஒரு சின்ன சஹாபி, நான் நபி அவர்களுடைய ஒஃபாத் காலத்தில் நான் ஒரு ஹத்னா செய்யப்படக்கூடிய வயதில் இருந்தேன். அதாவது 10-11 வயதில் தான் ஜாஹிலிய காலத்திலும், அதுக்கு பிறகு நபி அவர்களுடைய இஸ்லாத்தின் காலத்திலும் ஹத்னா செய்வது இருந்திருக்கிறது. ஆகவே இப்படி நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த நிலையை பார்க்கும் போது இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வது யதார்த்தமாக இருக்கிறது. பிறகு தான் ஹிதானுடைய வருத்தம் அவனுக்கு வருகிறது. பிறகு ஒவ்வொன்றாக அவன் தாடுகிறான், சிரமப்படுகிறான், கல்யாணம் முடிக்கிறான், பிள்ளை குட்டிகள், மனைவி மக்கள், உழைக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். வாழ்க்கையில் எத்தனையோ சிரமங்கள், வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள். உழைப்பதில், உழைப்பு வாழ்க்கையில் கஷ்டம், படிப்பு வாழ்க்கையில் கஷ்டம், இப்படி கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம். இறுதியாக எல்லாம் முடிந்து விட்டது, பிள்ளைகளையும் மனம் முடித்து கொடுத்து விட்டோம் என்றால் அதுக்கு பிறகும் கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது. இனி 60-70 நோய் நொம்பலம் சிரமம் வயோதிபத்துக்கென்றே வைத்திருக்கக்கூடிய பலகீனம், அல்லாஹால அந்த நிலைக்கு அவனை கொண்டு வருகிறார். பிறகு மரணம் சக்கரத்தில் மவுத் அந்த கஷ்டம், பிறகு கபருக்கு போனால் அங்குள்ள கபரின் நெருக்கடி. அல்லாஹால என்னையும் உங்களையும் எல்லோரையும் கபரு நெருக்கடியில் இருந்து பாதுகாப்பானாக. இப்படி இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிரமத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். லக்கத் கலக்னல் இன்சான ஃபீ கபத், வரவேற்புரை நிகழ்த்திய அந்த மேன்மை தங்கிய ஹஜ்ரத் அவர்கள் சிரமப்பட்டு வந்திருக்கிறீர்கள் என்று உங்களை பார்த்து சொன்னார்கள். அந்த நேரத்தில் எனக்கு ஓடியது சிந்தனையில் ஆரம்பத்தில் ஓதப்பட்ட வசனங்கள், இந்த நிகழ்ச்சியை துவக்குவதற்கு ஓதப்பட்ட வசனங்கள், தாலிக பி அன்னஹும் லா யுஸீபுஹும் ஸமஅன் வலா நஸபன் வலா மஹ்மஸத்தன் ஃபீ ஸபீலில்லாஹ் வலா யதஊன மௌத்தி அன் யகீபுல் குஃபார் வலா யனாலூன மின் அதுவின் நைலன் இல்லா குதிப லஹும் பிஹி அமலும் சாலிஹ். சரியாகத்தான் பொருத்தமாகத்தான் ஓதியவர் தெரிவு செய்து ஓதியிருக்கிறார் போலும். அல்லாஹால ஜிஹாதுக்கு போபவர்களை பற்றி பேசியிருக்கிறான். ஆனால் அமல் சாலிஹ் என்று பார்க்கும் போது ஜிஹாதை போன்று ஜிஹாத் அமல் சாலிஹில் ஒன்று. அங்கே சொல்லப்படக்கூடிய செய்தி ஜிஹாதில் செல்பவர்கள் அவர்களுக்கு களைப்பு சிரமம் தாகம் பசி அல்லாஹ்வுடைய பாதையில் வருகிறது. எதிரிகளை தாக்குகிறார்கள், அவர்களை அவர்களுடைய மண்ணை மிதிக்கிறார்கள். அந்த இடத்தில் அவர்களுக்கு எதிரிகளுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வருகிறது. இவை எல்லாவற்றையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறான் தெரியுமா? இதன் மூலம் அல்லாஹ் அவர்களுக்கு அமல் சாலிஹ் எழுதுகிறான். பசித்ததும் ஒரு அமலாகத்தான் அல்லாஹால கணக்கிருக்கிறான் அல்லாஹுடைய பாதையிலே. அதுக்கு பிறகு என்ன சொன்னான்? வலா யுன்ஃபிகூன, அவர் தொடர்ந்து ஓதுகிறார், வலா யுன்ஃபிகூன நஃபகத்தன் ஸகீரத்தன் வலா கபீரத்தன் வலா யக்தஊன வாதியன், செலவு செய்கிறார்கள் பெரிதாக இருக்கலாம் சிறிதாக இருக்கலாம், ஒரு பள்ளத்தாக்கை தாண்டி செல்கிறார்கள், இல்லா குதிபலஹும், அது அவர்களுக்கு எழுதப்படும் நல்ல அமலாக. ஏன்? லியஜ்ஸியஹும் அல்லாஹு அஹ்சன மாகானூ, அல்லாஹ் கூலி தருவதற்கு. ஆகவே உங்களுடைய சிரமம் கூலியை பெற்றுத்தரவல்ல சிரமம், நீங்கள் தாண்டி வந்த தூரம், ஏறி வந்த வாகனம், செலவழித்து வந்த காசு எல்லாமே வெவ்வேறாக உங்களுக்கு அல்லாஹால கணக்கு வைப்பான். ஆகவே வாழ்க்கை என்பது சிரமம்தான். அந்த சிரமத்துக்குள் ஒவ்வொரு சிரமத்துக்காக அல்லாஹால கூலி வைத்திருக்கிறான். ஆகவே சஞ்சலப்பட வேண்டாம், ஏற்பட்ட சிரமத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். சிரமத்துக்கு மத்தியில் இஹ்திஸாப், அல்லாஹால தருவேன் என்று வாக்களித்திருப்பது நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் செய்வோம். இஹ்திஸாப் நிச்சயமாக நமக்கு அதில் இருக்கிறது என்று இருந்தால் நிச்சயமாக அல்லாஹால தருபவனாக இருக்கிறார். இந்த ஆயத்துகள் சூரத்து தௌபாவின் ஆயத்துகள், இந்த ஆயத்துகள் சூரத்து தௌபாவின் ஆயத்துகள் யஅதிரூன ஜுஸூரிய ஆரம்ப பகுதியில் இருக்கிறது. இந்த ஆயத்துகளுக்கு சற்று முன் அல்லாஹ் சொல்வது வகுலுமலு ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வரசூலுஹு வல்முஃமினூன், நீங்கள் செய்யுங்கள் வேலைகளை அமல்களை செய்யுங்கள், உங்களுடைய அமலை அல்லாஹ்வும் அவனது ரசூலும் மூமின்களும் மறுமை நாளில் பார்ப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்தார். அல்லாஹ் இவற்றை சொல்லிவிட்டுத்தான் நீங்கள் அமல் செய்யுங்கள், உங்களுடைய அமல்கள் மறுமையில் எடுத்து காட்டப்படும், நல்லவையும் தான் தீயவையும் தான், உங்களது நல்ல அமல்களும் எடுத்து காட்டப்படும், அல்லாஹ் எடுத்து பார்ப்பான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து பார்ப்பார்கள், மட்டுமல்ல எல்லா மூமின்களும் பார்ப்பார்கள். நீங்கள் சிரமப்பட்டு வந்தீர்கள் அல்லவா, இந்த பயணம் ஒரு நல்ல அமல், நீங்கள் செலவழித்தீர்கள் அல்லவா, அது ஒரு நல்ல செலவு, நல்ல அமல். இவற்றை அல்லாஹால மறுமையிலே பார்ப்பான், தனது ரசூலுக்கும் காட்டுவான், எல்லா மூமின்களுக்கும் அல்லாஹ் காட்டுவான். அல்லாஹ் உங்களுடைய சிரமத்தையும் எங்களுடைய சிரமத்தையும் மீசானின் பாரத்துக்கு காரணமாக ஆக்கி வைப்பானாக. அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, இந்த இடத்திலே உங்களை ஒன்று திரட்டி இந்த மாதிரியான ஒரு சந்திப்பின் மூலமாக நான்கு நல்ல விடயங்களை பரிமாறிக்கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கு சந்தர்ப்பம் தந்ததை இட்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய சந்திப்புகள் ஈமானின் அடிப்படையில் அமைந்த சந்திப்புகள்,
நம்முடைய சந்திப்புகள் இஸ்லாத்தின் அடிப்படையில் அமைந்த சந்திப்புகள், ஈமானியும் இஸ்லாத்தையும் வைத்து அமையக்கூடிய எந்த ஒரு சந்திப்பும் பரஸ்பரம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நன்மையும் பயக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். ஆகவே சந்தேகப்படுவதற்கு இல்லை. அதில் நான் விசேடமாக குறிப்பிட வேண்டும், நான் சந்திப்பை இந்த இடத்திலே பெற்றிருக்கிறேன் சாதாரண மக்களோடு அல்ல, குர்ஆனை ஹதீஸை சுமந்த மக்களோடு பெற்றிருக்கிறேன், ஆளுங்களோடு பெற்றிருக்கிறேன் என்ற வகையிலே என்னுடைய சந்திப்புக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் இருக்கின்றன. ஒரு மூமினை சந்திக்கிறேன் என்ற வகையிலே ஒரு மகிழ்ச்சி, இரண்டாவது மூமினிலும் எல்மை சுமந்த ஒரு மூமினை சந்திக்கிறேன் என்ற வகையிலே மகிழ்ச்சி. ஏற்பா இல்லாஹுல் லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அல்லாஹ்வுத்தால என்ன சொன்னால், அடிக்கடி நீங்கள் படிப்பது அமல் எல்முடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே, ஆளுமுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே நீங்கள் படிப்பது சொல்லுவது அல்லாஹ் ஏற்பா இல்லாஹுல் லதீன ஆமனு மின்கும் உங்களில் ஈமான் கொண்டவர்களை உயர்த்துகிறான். வல்லதீன ஊத்துல் இல்ம பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான் இல்மு கொடுக்கப்பட்டவர்களை உயர்த்துகிறான், தரஜாத்தில் பல அந்தஸ்துகளுக்கு உயர்த்துகிறான். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதும் போது இந்த மாதிரியான வார்த்தைகளை கிட்டத்தட்ட சொல்லி இருக்கிறார்கள். யர்ஃபஉல் முஃமின பிஈமானிஹி அவ்வலன் தும்ம பிஇல்மிஹி சானியன். ரெண்டும் வெவ்வேறு, இரண்டு உயர்த்துதலும் வெவ்வேறு. முதல் உயர்த்துதல் அவனுடைய ஈமானுக்கான உயர்த்துதல், இரண்டாவது உயர்த்துதல் அவனுடைய இல்முக்கான உயர்த்துதல். ஆகவே என்னுடைய இரட்டிப்பு மகிழ்ச்சிக்கு ஒரு நியாயத்தை நான் பார்க்கிறேன். நீங்கள் ஒரு மூமின் என்ற வகையிலே உங்களை சந்திப்பதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த மூமின் ஆகிய நீங்கள் இல்மை பெற்றிருக்கிறீர்கள், சுமந்திருக்கிறீர்கள், அப்படியான உங்களோடு சந்திப்பு அது இரண்டாவது மகிழ்ச்சி. அல்லாஹ் என்னுடையவும் உங்களுடையவும் இந்த சந்திப்பை அவனுடைய பொருத்தத்துக்குட்பட்ட சந்திப்பாக ஆசிரிப்பானாக. ஒருவர் மற்றவரை நேசிப்பதன் மூலம் அல்லாஹ் நமக்கு வாக்களித்திருக்கக்கூடியவற்றை தருவானாக. ஒருவர் மற்றவரை நேசிக்கிற நேரத்திலே, ஹொப்பு இருக்கிறதை அன்பு வைக்கக்கூடிய நேரத்திலே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை படித்திருக்கிறோமே, ஒருவர் மற்றவரை அல்லாஹ்வுக்காக நேசித்து இருக்கக்கூடிய மக்கள் மறுமையில் மனாபிரு மின்னூர் ஒளியில் ஆன மிம்பர்களில், மேடைகளில் அவர்களை அல்லாஹ்வுத்தாலா அமரச் செய்வான் என்று. இந்த சந்திப்பு அல்லாஹ்வுக்கு என்ற தூய உண்மையான கலப்பற்ற எண்ணத்தோடு அன்போடு உள்ள சந்திப்பாக அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். எந்த அன்போடு நானும் நீங்களும் இந்த மண்டபத்துக்குள் வந்து நுழைந்தோமோ அந்த அன்பு பன்மடங்காக அதிகரித்த நிலையில் நானும் நீங்களும் வீடு செல்ல வேண்டும், திரும்பி வீடு செல்ல வேண்டும். நமது அன்பு வளர்ந்து கொண்டிருக்க வேண்டிய ஒன்று. அல்லாஹ் அதன் மூலம் நம்மை எல்லாம் மறுமையில் ஒளியினால் ஆன மிம்பர்களில் அமரச் செய்து வைப்பானாக. அன்புக்குரியவர்களே, ஆளுங்களே, பிரியமானவர்களே, இமாம் மைமூன் இப்னு மிஹ்ரான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மைமூன் இப்னு மிஹ்ரான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹாஃபிஸ் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த மனிதரை, இந்த பேரறிஞரை பற்றி எழுதும் போது, தாபிஈனில் இருந்த மிகப்பெரிய அறிஞரும் மிகப்பெரிய ஜாஹிதும் மிகப்பெரிய ஆபிதும் ஒருவர் என்று சொல்லி வைத்திருக்கிறார். அந்த மைமூன் இப்னு மிஹ்ரான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி சொன்னார்கள், அல் உலமாஉ ஹும் வால்லதீ ஃபீ குல்லி பல்தா وهم احبتي في كل مصر ووجدت صلاح قلبي في مجالسه العلماء என்றார்கள். ஆலிம்கள் ஒவ்வொரு ஊரிலும் நான் தேடுகிற பொருள், வாலா என்றால் இருந்த ஒன்று காணாமல் போய்விட்டது, தேடுகிறோம். நான் ஒரு ஊரில் போனால் தேடுகிற ஒரு பொருள் அங்கே யார்? ஆலிம் என்றுதான். அவர்கள்தான் எல்லா பட்டினங்களிலும் எனது அன்புக்குரியவர்கள். ஒரு பேரறிஞர், தாபியீனில் இருந்த ஒரு பெருமறிஞர் மைமூன் இப்னு மிஹ்ரான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்ஸீர்களில் அடிக்கடி வருவார்கள். அவர்கள் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? எனது இதயத்தின் சீர்திருத்தத்தை ஆலிம்களோடு சேர்ந்து அமருவதில் பெற்றுக்கொண்டேன் என்கிறார்கள். உங்களோடு ஆலிம்களாகி உங்களோடு நான் ஒன்றாக அமர்ந்திருப்பதன் மூலம் எனது சீர்திருத்தத்தை, எனது இதயத்தின் சீர்திருத்தத்தை அல்லாஹாலாவிடம் நான் ஆசிக்கிறேன். இதயத்துக்கு சீர்திருத்தமும் இருக்கிறது, சீர்கடலும் இருக்கிறது. அலாவ இன் ஃபி ஜஸதி முப்கா இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு என்று ஹதீஸை படிக்கிறோமே, அலாவ ஹியல் கல்ப், ஒரு பிண்டம், ஒரு சதை துண்டு, அது சீர்பட்டால் முழு உடம்பும் சீர்படும், அது நாசமா போனால் முழு உடம்பும் நாசமா போகும். அதுதான் இதயம் என்ற ஹதீஸிலே நபி அவர்களிடத்திலிருந்து படிக்கிறோமே, அந்த இதயத்தின் சீர்திருத்தத்தை ஆலயங்களிடம் அமர்வதில் நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார்கள் பேரறிஞர் மைமூன் இப்னு மிஹ்ரான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். ஆகவே எனக்கு சந்தேகமில்லை, உங்களோடு நான் சேர்ந்து உட்காருகின்ற இந்த நாளிகைகள் நிச்சயமாக என் இதயத்துக்கு சீர்திருத்தத்தை வரவழைத்து தரக்கூடிய நாளிகைகளாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இல்மை இந்த மதரசாவில் நீங்கள் பெற்று இந்த உயர்ந்த நிலைக்கு உங்களை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு இந்த நியமத்துக்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் போதாது. மதரசா அதனுடைய வளங்களோடு உங்களை உருவாக்கி விடுவதற்கு நிறைந்த தியாகங்கள் செய்திருக்கின்றன என்பதை வரவேற்புரை நிகழ்த்தியவரின் உரையிலிருந்து புரிந்து கொள்ள முடியுமாக இருந்தது. இப்பொழுது நீங்கள் காண்கிற பார்க்கிற நிலையில் மதரசா உங்களுடைய ஆரம்ப நாட்களில் இருக்கவில்லை. மிகவும் வரையறுக்கப்பட்ட வளங்களோடு சிரமங்கள் தளப்பட்டு உங்களை உருவாக்க வேண்டிய நிலையில் இந்த மதரசா இருந்திருக்கிறது. நீங்களும் அந்த சிரமங்களை சகித்துக் கொண்டு இந்த இடத்தில் கல்வியை பெற்றிருக்கிறீர்கள், ஒழுக்கத்தை பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் இன்று நீங்கள் உங்களுடைய தம்பிமார்களை இங்கே படிக்கிற ஓதுகிற காண்கிற காட்சியில் நிச்சயமாக நீங்கள் புலகாங்கிலம் அடைவீர்கள் என்று நான் நம்புகிறேன். நான் பட்ட கஷ்டம் எனக்கு பின் இங்கே படிப்பவர்களுக்கு இல்லையே, நான் பட்ட துன்பம் நான் பட்ட சிரமம் இப்பொழுது இங்கே படிப்பவர்களுக்கு ஓதுபவர்களுக்கு இல்லையே என்ற வகையில் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு நான் படுகிற இன்பம் அடுத்தவர் உலகத்திலே அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும். நான் பட்ட கஷ்டம் அடுத்தவர் பட வேண்டும் என்று ஒருபோதும் ஒரு முஃமின் எதிர்பார்க்க மாட்டான், ஆசைப்பட மாட்டான். எது எப்படி இருந்த போதிலும் இந்த மதரசாவில் கல்வி கற்று வெளியேறி போனீர்களேன், இந்த மதரசா உங்களை ஆளாக்கி விடுவதற்கு பல சிரமங்களை எடுத்திருக்கிறது என்பது மட்டும் தெளிவான உண்மை. அது கால ஓட்டத்தில் மறைந்து போகலாம், கால ஓட்டத்தில் மறைந்து போகலாம், மங்கி மறைந்து போகலாம். ஒரு தலைமுறை இல்லாமல் போகிற வேளையிலே வெறும் வரலாறு ஒன்றாக அது இருக்கலாம். அதை உணர்கிற ஆட்கள் இருக்க மாட்டார்கள். இன்னும் 50-60 வருடங்களுக்கு பிறகு நாம் யார் இந்த இடத்திலே உயிரோடு இருக்க போகிறோம் இந்த உலகத்திலே? இது 70-80 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் யார் உயிரோடு இருக்க போகிறோம்? நீங்கள் பட்ட இந்த இடத்தில் பட்ட சிரமங்களை உணர்ந்து சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். வெறும் வரலாற்று குறிப்பொன்று இங்கொன்று அங்கொன்றாக புத்தகங்களிலே பதிவுகளிலே இருக்கும். இந்த மதரசாவின் நிலை இப்படி இருந்தது என்று அதை உணர்ந்தவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் சகித்துக் கொண்டு இருந்த அந்த உணர்வு இன்னும் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் கஷ்டப்பட்ட உணர்வு இன்னும் பொங்கி பிரவகித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சகித்துக் கொண்ட துன்ப உணர்வு இன்னும் பீரித்து பாய்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆகவே இந்த நிலை இன்று இல்லை என்ற வகையிலே நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள். நிச்சயமாக உங்களுடைய ஆரம்ப கால கண்ணீரும் துவாவும் இந்த நிலைக்கு இந்த மதரசாவை உயர்த்தி வைத்திருக்கிறது என்பதை அவருடைய மேலான உரையிலே சொல்லி வைத்தார். ஹஜ்ரத்மார்கள் உங்களுடைய கண்ணீரையும் உங்களுடைய துவாவையும் மறந்து விடவில்லை என்ற வகையிலே நன்றியுள்ள ஹஜ்ரத்மார்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று நான் கண்டேன். மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒருவர் மற்றவருக்கு பரஸ்பரம் புரிந்துணர்வோடு வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை இந்த மதரசாக்களை காணக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் சிரமப்பட்டீர்கள் நீங்கள் ஓதுகிற காலத்தில், அந்த நிலை இன்று இல்லையே என்பதை சொல்லுகிற போது அதனை சொல்லி அவர் முடித்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த மதரசாவுக்காக சிரமப்பட்டு வாழ்ந்த நேரத்தில் நீங்கள் சிந்திய கண்ணீரும் ஏந்திய கையும் தான் அல்லாஹு தஆலாவிடத்தில் இருந்து இந்த நிலைக்கு மதரசாவை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று அவர் சொன்னபோது அவர் நன்றியுள்ள ஹஜ்ரத்மார்களுடைய ஒரு கூட்டத்திலே இருக்கிறார் நீங்கள் நன்றியுள்ள ஹசரத்மார்களிடம் படித்திருக்கிறீர்கள் என்று நான் புரிந்து கொண்டேன். இதுதான் ஆசிரிய மாணவர் உறவாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய அறிவு பாரம்பரியத்தில் இருந்து நாம் படிக்கிறோம். ஆசிரியர் மாணவர் உறவு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் வேறு எங்கும் போய் தேட தேவையில்லை. சான்றாதாரங்கள் அல்லாஹால நமக்கு தாராளமாக ஏராளமான சான்றுகளை நம்முடைய சஹாபிகளுடைய தாபியினுடைய தபாவு தாபியினுடைய பிறகு வந்த இமாம்களுடைய வரலாற்றில் வைத்திருக்கிறார். இமாம் ஷாஃபிஈ இமாம் அஹ்மது ரஹ்மஹும் அல்லாஹ் இருவரும் ஆசிரியர் மாணவர்கள். இமாம் ஷாஃபிஈ உஸ்தாத் இமாம் அஹ்மத் தில்மீர். இமாம் ஷாஃபிஈ என்ன செய்வார்களாம், ஆசிரியர் தான், மாணவனாகிய அஹ்மதை நாடி அவருடைய வீட்டுக்கு அவரை சந்திப்பதற்கு போவார்களாம். ஆசிரியரின் வீட்டுக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு மாணவன் போவதுதான் யதார்த்தம் நடைமுறை. அதுதான் மாணவனின் வீட்டுக்கு ஆசிரியர் போவது என்பது எங்கும் காண முடியாத ஒன்று. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரும் அறிஞர், உலகம் வியந்து கொண்டிருக்கிற இன்னும் வியக்க இருக்கிற ஒரு அறிஞர். அவர்கள் தன்னுடைய ஒரு மாணவன் அஹ்மதை பார்த்து அவரை சந்திப்பதற்கு போவார்களாம். அந்த நேரத்திலேயே மக்கள் பேசிக் கொண்டார்கள், இது என்ன, ஆசிரியரை மாணவர் தேடி போவது சாத்தியம், உண்மை, யதார்த்தம், மாணவனை ஆசிரியர் தேடிச் செல்வது. இமாம் ஷாஃபிஈ இந்த செயல் குறித்து மக்கள் சற்று வித்தியாசமாக பேசிக் கொண்டார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதுக்கு பதில் சொன்னார்கள், கவிதையிலேயே பதில் சொன்னார்கள். உங்களுக்கு தெரியும் அவர் ஷாயிராக இருந்தார்கள். சொன்னார்கள், காலு யஸூருக அஹ்மது வ தஸூருஹு குல்துல் ஃபதாயிலு லா துஃபாரிகு மன்ஸிலஹு إن زارني فبفضله أو زرته فلفضله فالفضل في الحالين له عندك. என்ன சொல்கிறார்கள் மக்கள், ஷாஃபிஈயே உன்னை பார்த்து என்ன சொல்கிறார்கள் தெரியுமா, அஹ்மது உன்னை சந்திக்க வருகிறார், நீ அவரை சந்திக்க போகிறீர். நான் சொன்னேன் மக்களுக்கு பதிலாக, சிறப்புகள் அஹ்மதின் வீட்டை விட்டு பிரிந்து செல்வதாக இல்லை. அஹ்மத் என்னை சந்திக்க வந்தால் அது அவரின் பெருந்தன்மை, நான் அவரை சந்திக்க போனால் அது அவரின் சிறப்புக்காக. நான் அவரை சந்திக்க போகிற நிலையிலும் அவர் என்னை சந்திக்க வருகிற நிலையிலும் இரு நிலைகளிலும் சிறப்பு எனக்கல்ல அவருக்குத்தான் என்று சொல்லி வைத்தார். எப்படியான உஸ்தாத், மாணவரிடமிருந்து தனக்கு சிறப்பை எதிர்பார்க்கிற ஒரு காலத்தில், இல்லை என்னிடம் என் மூலமாக மாணவனுக்கு சிறப்பு போய் சேர வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஆசிரியர்களுடைய சரித்திரங்கள் சம்பவங்கள் நமக்கு படிப்பினைகளாக அமையட்டும். அந்த வகையில் தான் ஹசரத்மார்களை பார்க்கிறேன். உங்களுடைய துவாவையும் உங்களுடைய அவாவையும் உங்களுடைய கண்ணீரையும் அவர்கள் மறந்துடவில்லை. நன்றி பெருக்கோடு இன்றும் சபையிலே நினைவு கூறுகிறார்கள். ஆசிரியர் மாணவர் உறவு இப்படித்தான் இருக்க வேண்டும். பதிலுக்கு இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படி தனது ஆசிரியரை கௌரவப்படுத்துகிறார்கள் தெரியுமா, அப்துல்லா என்ற அவர்களுடைய மகன், அவரும் ஒரு பெரும் அறிஞர், இமாம் அஹ்மதின் மகன் அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர் ஆச்சரியத்தோடு தன் தந்தையை பார்த்து கேட்கிறார், ஏன் இவ்வளவு அதிகமாக ஷாஃபிஈக்கு துவா செய்து கொண்டிருக்கிறீர்கள். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், 30 ஆண்டுகள் இரவில் இமாம் ஷாஃபிஈக்காக துவாவும் இஸ்திக்ஃபாரும் செய்திருக்கிறேன். தன்னுடைய ஆசானுக்காக இரவில் அல்லாஹ் அங்கீகரிக்கிற துவா அங்கீகரிக்கிற ஒரு நேரம் இரவில் 30 ஆண்டுகளாக 3 நாட்களோ 3 வாரங்களோ 3 மாதங்களோ 3 ஆண்டுகளோ அல்ல, 30 ஆண்டுகளாக என்னுடைய உஸ்தாதுக்காக இரவில் துஆவும் இஸ்திக்ஃபாரும் செய்திருக்கிறேன். அவர்களுடைய இன்னும் ஒரு குறிப்பு இருக்கிறது, 40 ஆண்டுகளாக தொழுகையில் அவருக்காக துவா செய்திருக்கிறேன். நாங்கள் எங்கள் ஹசரத்மாருக்கு கரச துவாசியை ஞாபகம் அந்த ஒன்றிருக்கு ரப்பனா என்ன ரப்பனா கரச ஒரு துவா வருமே என்ன ஒரு வாடிதீனா ஒரு அது இந்த நாங்க நினைக்காட்டையும் என்ன செய்யும் துவா முடிக்கிறதுக்கு அது இதய பூர்வமாக கேட்கிறது விசேடமாக கேட்டது ஞாபகம் இருக்கிற கடைசா. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், தர்த்தி பாகா 40 ஆண்டுகள் தொழுகைக்குள் துவா செய்திருக்கிறேன். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மகன் தந்தையிடம் கேட்கிறார், ஷாஃபிஈக்காக இவ்வளவு அதிகமாக துஆ செய்கிறீர்களே, ஐயரஜுலின்கான ஷாஃபிஈ, ஷாஃபிஈ என்ன மனிதராகத்தான் இருந்தார்? அவர் சொன்னார்கள், கான கஷ்ஷம் திரி துன்யா வக்கல் ஆஃபிய திரின்னார். தனது உஸ்தாதை பற்றி பெருமைப்படுத்தி தன்னுடைய மகனிடத்திலே சொல்கிறார்கள், நாம் எல்லாம் எங்களுடைய உஸ்தாதுமார்களை பற்றி எங்களை கற்று நாம் கற்று தேறி இப்படி எல்லாம் உலகத்திலே பேரும் புகழோடும் வாழ்வதற்கு உறுதுணையாக இருந்த, இல்லை காரணமாக இருந்த நம்முடைய உஸ்தாதுமாரை பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் முதலில் சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்ன சொன்னார்கள் தெரியுமா? உனக்கு தெரியுமா, நான் இவ்வளவு துஆ செய்கிற என்னுடைய உஸ்தாதை பற்றி உலகத்துக்கு சூரியன் போன்றும் மனிதர்களுக்கு ஆரோக்கியம் போன்றும் இருந்தார். முழு உலகத்துக்கும் வெளிச்சம் கொடுக்கிற ஒரு சூரியனை போன்று முழு உலகத்துக்கும் தன் அறிவினால் வெளிச்சம் கொடுத்தார். மனிதர்களுக்கு ஏற்படுகிற பிணிகளுக்கு ஆரோக்கியம் தேவைப்படுவது போன்று மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற ஆத்மீக பிணிகளுக்கு, மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற அறிவு பிணிகளுக்கு அவர் ஆரோக்கியமாக இருந்தார். இதைவிடவும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? இஸ்ஹாக் இப்னு ராஹவை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வது, இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உங்களுக்கு தெரியும், இன்னும் ஒரு பெரிய முஜ்தஹித், அவர்கள் சொல்லுகிறார்கள், லகியனி அஹ்மத் இப்னு ஹம்பல் பி மக்கா, அஹ்மத் இப்னு ஹம்பல் என்னை மக்காவில் வைத்து சந்தித்தார். சொன்னார் என்ன தெரியுமா, தால் உரிக ரஜுலன் லம் தர ஐனாக மித்லா, உனது கண்கள் கண்டிராத ஒரு மனிதரை நான் உமக்கு காட்டுகிறேன், அவர் போன்ற ஒருவரை நீ பார்த்திருக்க மாட்டீர், அப்படியான ஒரு மனிதரை காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு என்னை கூட்டிக் கொண்டு போய் பாராமிய ஷாஃபிஈ எனக்கு ஷாஃபிஈயை காட்டித்தந்தான். மூன்று பேரும் மக்காவிலே ஒரே காலத்தில் இருந்திருக்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில், அஹ்மத் ஷாஃபிஈ இஸ்ஹாக் இப்னு ராஹவை, தன்னுடைய ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் ஜமீஆன் தன்னுடைய உஸ்தாதை பற்றி மகனுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கவில்லை, ஏனைய அறிஞர்களிடமும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இஸ்ஹாக் இப்னு ராஹவி என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இந்த சம்பவத்தை இமாம் அபூ ஷாமா ரஹ்மத்துல்லாஹி அலை அல் முஅம்மல் ஃபி ரத்தி இலல் அம்ரில் அவ்வல் என்ற தன்னுடைய நூலில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஃபதனாவர்னா ஃபில் ஹதீஸ் ஃபலம் அர அஅலம மின், நானும் ஷாஃபியும் ஹதீஸில் முனாஸரா விவாதித்து பார்த்தோம், அறிவார்ந்த விவாதம், பலம் அர அஅலம மின் ஹதீஸில் அவரை விட ஒரு அறிஞரை நான் காணவில்லை, சும்ம தனாவர்னா ஃபில் ஃபிக்ஹி பலம் அர அஃபஹ மின், பிறகு நானும் ஷாஃபியும் ஃபிக்ஹில் விவாதித்தோம், அவரை விட ஒரு சட்டக்கலை அறிஞர் சட்டத்துறை அறிஞரை நான் பார்க்கவில்லை, சும்ம தனாவர்னா ஃபில் குர்ஆனி பலம் அர அக்ரஅ மின், பிறகு நானும் ஷாஃபியும் அந்த நேரத்தில் குர்ஆனில் விவாதித்தோம், அவரை விட குர்ஆனிய ஞானம் பெற்ற ஒருவரை நான் காணவில்லை. இது மூன்று முடிந்ததா, சும்ம தனாவர்னா ஃபில் லுகத்தி ஃபவஜத்துஹு பைதல் லுகா, பிறகு நாம் மொழியில் விவாதித்தோம், ஷாஃபியை மொழியின் வீடாக கண்டேன் என்றார். மொழியின் வீடு என்பதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் அல்ல, ஹவுஸ் ஆஃப் லாங்குவேஜ், மொழியின் வீடு. இமாம் ஷாஃபிஈ இருக்கிறார்களே, மொழியின் அடிப்படையாக கொள்ளப்பட்டவர்கள். இப்னு ஹிஷாம் போன்ற நஹ்விகள் இமாம் ஷாஃபிஈயிடம் தங்களுடைய நஹ்வு பிரச்சனைகளை லுகா பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்பவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி மொழி வளம் இருக்கிறதே, இலக்கிய வளம் இருக்கிறதே, பிரமித்து போகக்கூடிய மொழி வளம். அதனால்தான் அவர்களுடைய மாணவர் ரபி அவர்கள் அடிக்கடி சொல்வார்களாம், லௌ ரஐத ஷாஃபிஈய வஹுஸ்ன ஃபஸாஹத் வஹுஸ்ன பயானிஹி வஃபஸாஹத்துஹு லஅஜிப் சீரு ஆலம் நுபுலாயிலே இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஷாஃபிஈயையும் அவரின் ஃபஸாஹத்தையும் ஹுஸ்னுல் பயானையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். வலௌ அன்னஹு அல்லஃப ஹாதிஹில் குதுப் அலா அரபியத்தி இல்லத்தி கானைய தக்கல்லமு பிஹா மஅனா ஃபில் முனாதரா லம் நக்திர் அலா கிராஅத்தி குதுபி லிஃபஸாஹத்திஹி வஃகராஇபி அல்ஃபாதி, அவர் எழுதிய தன்னுடைய நூல்கள், அது ஹிஜ்ஜாஹாக இருக்கலாம், உம்மாக இருக்கலாம், ரிஸாலாக இருக்கலாம், அவர்கள் எழுதிய கிதாலு அஹ்லில் பகியாக இருக்கலாம், அவர்கள் எழுதிய நூல்களை நம்மோடு அவர்கள் விவாதிக்கிற நேரத்தில் அவர்கள் கையாளுகிற அரபு நடையில் எழுதியிருந்தால் நாம் ஒருவரும் வாசித்து விளங்கிக் கொள்ள முடியாமல் போயிருக்கும். ஏனென்றால் அவர்களுடைய அரபு நடை அவ்வளவு உயர்ந்த நடை. என்றாலும் அவர்கள் நூல் எழுதும் போது பொதுமக்களுடைய விளக்கத்துக்காக எழுதுகிறார்கள், அதனால் எளிய நடையில் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அரபு மொழி அப்படியானதால் தான் இமாம் இஸ்ஹாக் ஊடாகவே சொல்லுகிறார்கள், அவரோடு நான் மொழியில் வாதித்தேன், அவரை மொழியில் வீடாக கண்டேன். எனக்கு சொன்னாரை கூப்பிட்ட வேளையிலே அஹ்மத், அவர் போன்றவரை உன் கண்கள் பார்த்திராது, அப்படியான ஒரு மனிதரை காட்டுகிறேன் என்று கூப்பிட்டாரே, அது போல என் கண்கள் அவர் போன்றவரை அறவே கண்டதில்லை. சகோதரர்களே, இமாம் மஹ்மத் தன் ஆசிரியரை எப்படி பெருமைப்படுத்தி பேசுகிறார்கள் என்று பாருங்கள். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, கண்ணியமிக்க ஆளுங்களே, இந்த ஆசிரிய மாணவர் உறவு, ஆசிரியருக்கு பெருமையை மாணவர் தேடி கொடுப்பதும், மாணவருக்கு பெருமையை ஆசிரியர் தேடி கொடுப்பதும். இந்த உஸ்தாதுமார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, உங்களை இன்றும் நன்றியோடு பார்க்கிறார்கள், உங்களின் சிரமங்களை இன்றும் நினைவு கூறுகிறார்கள், உங்களின் கஷ்டங்களை இன்னும் அவர்கள் அடுத்தவர் மத்தியிலே சொல்லிக்காட்டி, அது மட்டுமல்ல அவர்கள் அந்த கஷ்டங்களின் போது சகித்துக் கொண்டார்கள். அந்த கஷ்டங்கள் இனிமேல் இந்த மதரசாவிலிருந்து அகல வேண்டும், இல்லாமல் போக வேண்டும், நாம் படுகிற கஷ்டம் எமக்கு அடுத்துபவர்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே அழுது இருக்கிறார்கள், கையேந்து இருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் நினைவோடு வைத்திருக்கிறார்கள். ஆகவே நன்றியுள்ள உஸ்தாதுமார், நன்றியுள்ள திருமீர்கள், அல்லாஹ் தஆலா உங்களுடைய இந்த உறவை இன்னும் இன்னும் இறுக்கமாகவும் வலுவானதாகவும் ஆக்கி வைப்பானாக. உஸ்தாதுமார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இரு தந்தைகளில் ஒரு தந்தை. நமக்கெல்லாம் இரு தந்தைகள், ஒன்று நம்மை பெற்றெடுத்த தந்தை, மற்றவர் நம்மை உருவாக்கிவிட்ட தந்தை. அப்துல் ரவூப் அல் முனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபயூபுல் கதீர் எழுதி வைத்திருக்கிறார்கள். அபுல் இஃபாதா என்றும் அபுல் விலாதா என்றும் ரெண்டை சொல்லுகிறார்கள். அபுல் இஃபாதா உங்களுக்கு அறிவை ஊட்டிய தந்தை, அபுல் விலாதா உங்களை பெற்றுவிட்ட தந்தை. அபுல் இஃபாதா அவம் ஹக்கன் மின் அபில் விலாதா என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு அறிவூட்டிய, ஒழுக்கமூட்டிய தந்தை, உங்களை பெற்று போட்ட தந்தையை விட உரிமையால் மகத்தானவர் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். இதை இன்னும் விளக்குமாற் போல் தான் அமைந்திருக்கிறது. இஸ்கந்தர் குல்கர்னைன் அவர்களிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியும் அவர்கள் அளித்த பதிலும், நாம் படிக்கிறோமே சூரத்துல் கஹ்ஃபிலே, இஸ்கந்தர் குல்கர்னைன் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டதாம், உங்களின் ஆசிரியர் உங்களிடத்தில் அதிகம் கண்ணியத்துக்குரியவரா அல்லது உங்களின் தந்தை உங்களிடம் அதிகம் கண்ணியத்துக்குரியதா? சிக்கலான கேள்விதானே. கேள்வியே சிக்கலா இல்லையா? பேசுறீங்க இல்ல, திருப்பி சொல்லவா கேள்விய? உம்மிடத்தில் எவர் அதிகம் கண்ணியத்துக்குரியவர்? இருவருமே கண்ணியத்துக்குரியவர்கள் தான் சொல்லப்படக்கூடியவர்கள். அதிகம் கண்ணியத்துக்குரியவர் எவர்? உமது தந்தையா அல்லது உமது ஆசிரியரா? பொய்க்கு ஆசிரியர் என்று சொல்லிடுவா, நான் பக்கத்துல வாப்பா ஒருத்தரும் இல்ல, உம்மா ஒருத்தரும் இல்ல, எங்க நினைக்கிறது யாரு? அதிருத்தான் சிக்கலான கேள்வி. அப்ப பதிலும் சிக்கலா இருக்கும். சிக்கலான கேள்வி என்றால் பதிலும் சிக்கலாக இருக்கும். ஆனால் சத்தியமான கேள்வி, சத்தியமா கேள்வி இரண்டு வகை, ஒன்று சத்தியமான கேள்வி, மற்றது சாமர்த்தியமான கேள்வி. சத்தியமான கேள்விக்கு சத்தியமான பதில் இருக்கும், சாமர்த்தியமான கேள்விக்கு சாமர்த்தியமான பதில் இருக்கும். கேள்வி சத்தியம், அதற்குள் சிக்கல் இருக்கிறது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்னுடைய ஆசிரியர் என்று அடித்து சொன்னார்கள், என்னுடைய தந்தையை விட என்னிடத்தில் அதிகம் கண்ணியத்துக்குரியவர் எனது ஆசிரியர். காரணம், அவர் முடிவுறாத நிரந்தரமான வாழ்க்கைக்கு காரணம், என்னை பெற்று போட்ட தந்தை அழிந்து போகக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்கு காரணம். அவர் பெற்று போட்டார், இந்த உலகத்துக்கு நான் வருவதற்கு காரணம், மறு உலகத்திலே நான் வெற்றி பெறுவதற்கு, மறு உலகத்தில் நான் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்று சோனத்தில் நுழைந்து கொள்வதற்குரிய வழியை காட்டித் தந்தது எந்த தந்தை? குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லித்தந்த இந்த தந்தை. சும்மா கேட்கிறேன், என் வாப்பா என்ன பெற்றாங்க ரஹமத்துல்லாஹி அலைஹி, இப்படி இந்த நாசர்ந்து ஒருத்தன் பிறப்பா அப்படின்னு நினைச்சா பெற்றாங்க. ஒவ்வொருத்தரையும் பெற்றெடுத்துக்கிறாங்க தானே, இப்படி இந்த ஒருத்தன் பெறுவான்னு நினைச்சு பெற்றாங்களா? ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருந்திருக்கும், நிச்சயமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஜிமாயிலும் அவர்களுக்கு இலக்கியம் இருந்தது. வல்லாஹி இன்னி லஉக்ரிஹு நஃப்ஸி அலல் ஜிமா ரஜா அன் யுக்ரிஜல்லாஹு மின்னி நஸமதன் துஸபிஹுல்லாஹ். நான் என்னை உடல் உறவுக்கு நிர்பந்திக்கிறேன் அல்லாஹ் மீது ஆணையாக. எதற்கு தெரியுமா? வெறும் இச்சையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அல்ல, என்னிடமிருந்து அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யக்கூடிய ஒரு மனிதனை அல்லாஹ் வெளிக்கொணர வேண்டும் என்பதற்கு அந்த ஆசையோடு நான் செய்கிறேன். ஜிமாயிலும் ஒரு இலட்சியம் இருந்திருக்கிறது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. இப்படியான ஒரு இலட்சியத்தோடு பெற்றிருக்கலாம், ஆனால் இப்படி ஒருவனை கற்பனை செய்து பெற்றிருப்பார்களா? இல்லை, பெற்று நாம் வந்திருக்கிறோம். ஆனால் நம்மை செதுக்கி முழுமைப்படுத்தி ஆராய்ச்சிவிட்டவர்கள் ஆசிரியர்கள். அதுதான் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பெற்றுப்பட்டவர் இந்த உலக வாழ்க்கைக்கு அறிந்து போகக்கூடிய வாழ்க்கைக்கு காரணமாக இருந்தவர், எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் நிரந்தரமான வாழ்க்கைக்கு காரணமாக இருந்தவர். ஆகவே தந்தையை விட அதிகம் கண்ணியப்படுத்துவதற்கு எனது ஆசிரியர் அதிகம் அருகதை உள்ளவர் என்று சொல்லி வைத்தார். அவர்களின் கருத்தும் படிக்கிறோமே, ஆனா மாணவர்களுடைய உறவு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போன்று அங்குமிங்கும் நாம் ஆதாரங்களும் உதாரணங்களும் தேவையில்லை. நம்முடைய அறிவு பாரம்பரியில், நம்முடைய இஸ்லாமிய அறிவு பாரம்பரியில் ஏராளமான ஆதாரங்களும் உதாரணங்களும் முன்னுதாரணங்களும் இருந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை கடைபிடிப்போம். அந்த உஸ்தாதுமார்கள் இங்கே இருக்கிறார்கள், உஸ்தாதுமார்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் அது காலத்தால் முடிந்து போகாத கண்ணியம். அவர்கள் உயிரோடு இருக்கும் காலத்திலும் கண்ணியப்படுத்துவோம், வஃபாத்தின் பிறகும் கண்ணியப்படுத்துவோம். அதுதான் உண்மையான கண்ணியம். இருக்கும் காலத்திலும் கண்ணியப்படுத்துவோம், வஃபாத்தான பிறகும் கண்ணியப்படுத்துவோம். அவர்களுடைய முன்னிலையிலும் அவர்களை பாராட்டுவோம், அவர்கள் இல்லாத இடத்திலும் அவர்களை பாராட்டுவோம். எப்படி இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் தனது ஆசிரியரை மாணவரிடத்திலும் தன்னுடைய அடுத்த அறிஞர்களிடத்திலும் அடுத்த மக்களிடத்திலும் பாராட்டினார்களோ, தன்னுடைய மகனிடத்தில் பாராட்டினார்களோ, அதுபோல அங்கே ஷாஃபியே இருக்கவில்லை ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், அதுபோல நாமும் ஒரு கலாச்சாரத்தை உண்டாக்குவோம். ஆசிரியர்களின் முன்னிலையில் மட்டும் பாராட்டி விட்டு போவதல்ல, உண்மையான புகழ் எது தெரியுமா? முன்னிலையில் பாராட்டுவதல்ல, இல்லாத வேளையில் ஒருவனை பாராட்டுவது. உலகம் இதற்கு எதிர்மாற்றமாக தான் இயங்குது. முகத்துக்கு முன்னிலையிலே வைத்து புகழ்வார்கள். இன்னும் ஒரு வகையில் சொல்வதாயின் முகஸ்துதி என்று சொல்வோம், ஆளுடைய முகதாவில் வைத்து புகழ்வது. அவர் இல்லாத வேளையில் உங்களுக்கு தெரியும் அவர் செஞ்ச வேலை பொன்னாத ஆழ்வா, என்ன செய்ய கண்டாசமா சலாம் சொல்லிக்கிறது தான். பார்த்து அவரோட நடந்துக்கோங்க, உங்களை மதரசாக்க அவர் எடுத்துட்டு வானோ. இது அவர் இல்லாத வேலை கண்டா, அவர் சபையில் கண்டா. இதுதான் இன்றைக்கு உலகம். ஆனால் நிலைமை எப்படி மாற வேண்டும் தெரியுமா? ஒருவரை முகதாவில் புகழ்வதை விட அவர் இல்லாத வேளையில் அவரை புகழ்வது. இந்த வழிக்கு உலகம் வந்து விட்டது என்றால் உலகத்திலே பிரச்சனைகள் இருக்க மாட்டாது. அதுதான் இஸ்லாத்தோடு உள்ள புகழ். ஒரு மனிதன் இதயத்தில் இருந்து ஒரு மனிதன் கொண்ட அன்பை வெளிப்படுத்துகிற புகழ் அதுவாகத்தான் இருக்கும். ஒருவர் இல்லாத வேளையிலே அவரை புகழ்வது, அவரின் பெருமையை அருமையை மக்கள் மத்தியிலே பேசுவது. ஆகவே மாணவர்களாகிய நீங்கள் உங்களுடைய உஸ்தாதுமார்களை அவர்களுடைய சன்னிதானத்தில் புகழ வேண்டும். அதை விட அவர்கள் இல்லாத வேளையில், நீங்கள் திரை தூரத்தில் இருக்கலாம், அவர்கள் உயிரோடு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் பாராட்டுபவர்களாக புகழ்பவர்களாக, நான்கு வார்த்தைகள் அவர்களை பற்றி எழுதிவிட்டு போபவர்களாக, குறைந்தபட்சம் ஒரு அத்தியாச புத்தகத்தினுடைய உங்களுடைய உஸ்தாதுமாரை பற்றி 4 வரிகள் எழுதி வையுங்கள். நன்றி உள்ள வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகள் படிக்கட்டும். என்னுடைய வாப்பா இந்த தந்தை தன்னுடைய உஸ்தாது ஒன்றை பற்றி எழுதி வைத்திருக்கிறார். இந்த நல்ல பண்புகள் நம்மிடத்திலே வளர வேண்டியிருக்கிறது. நீங்கள் எல்லாம் இந்த பண்புகள் இல்லாதவர்கள் என்று நான் நினைத்துக் கொண்டு பேசவில்லை. இந்த பண்புகள் என்னிடத்திலே வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி கூடவே உங்களை பார்த்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய கண்ணியமானவர்களே, மதரசாவில் ஒரு அங்கம் ஆசிரியர்கள், பிரதான அங்கம் மதரசா என்ற ஒரு சூழல் இருக்கிறதே, இதில் ஆசிரியர்கள் என்பவர்கள் ஒரு பிரதான அங்கம். அங்கு இன்னும் பல இருக்கின்றன. ஒரு மதரசா என்பது வட்டம், அந்த வட்டத்துக்குள் அந்த வட்டம் கீறப்பட்டிருப்பது பலரை கொண்டு. உஸ்தாத், முதீர், நிர்வாகம், மாணவர்கள், பெற்றோர், பழைய மாணவர்கள் என்றெல்லாம் ஒரு பெரிய பல வகையான அணிகளை கொண்டு, தரப்புகளை கொண்டு வரையப்பட்ட ஒரு வட்டம் தான் மதரசா என்பது. அதில் ஒரு அங்கம் தான் ஆசிரியர்கள். மற்றவர்களையும் அதே போல நன்றியோடு நீங்கள் பார்க்க வேண்டும். நாம் வளர்ந்த இடம், நமக்கு நாம் பெற்ற அறிவு, நாம் உற்ற ஒழுக்கம், இவையெல்லாம் மதரசாவில் இருந்து கிடைத்தது. நாம் வெறும் அறிவை மட்டும் பெறவில்லை, ஒழுக்கத்தையும் கூடவே பெற்றோம். இந்த மதரசாவின் பெயர் நிவாமியா கேட்டேன், இது என்ன வகையில் பெயர் வந்தது என்று இதுவரைக்கும் எனக்கு ஆரம்பத்தில் இருந்து ஒருவரை பிடித்து கேட்டிருந்தால் சரியான பதில் வந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் நான் ஊகிக்கிறேன், வெறும் அறிவை மட்டும் இந்த மதரசாவில் கொடுக்க முடியாது, அறிவோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இதற்கு நிதாம் என்பதற்கு விஸ்வத்தீடு வைத்திருக்கிறார்கள். நிதாம் என்றால் டிசிப்ளின், ஒழுங்கு, கட்டுப்பாடு, ஒழுக்கம். நாமெல்லாம் ஒரு நிதாமுள்ள முனவங்களாக இருக்க வேண்டும். இந்த மதரசாவில் கற்றுத் தேர்பவர்கள் வெறுமனே அறிவை மட்டும் போய் படித்துக் கொண்டு உலகத்திலே இருக்க முடியாது. அறிவின் மூலம் எதிர்பார்க்கப்படக்கூடிய தன்பாடு, ஒழுக்கம் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். ஆகவே ஒழுக்கம் உள்ளவர்களுடைய மதரசா, ஒழுக்கம் சார்ந்த மதரசா என்ற வகையிலே இதற்கு பேர் வைத்திருப்பார்கள் என்று நான் ஊகிக்கிறேன். என்னுடைய ஊகம் சரியாக இருக்கும் என்றால் அல்லாஹ்வுத்தாலா எனக்கு கூலி தர வேண்டும். என்னுடைய ஊகத்திலே பிழை இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் என்னை திருத்தி தர வேண்டும். எது எப்படி இருந்த போதிலும் நாம் எல்லாம் நிதாம் உள்ளவர்களாக ஆகுவதற்கு இங்கு இருந்த ஆசிரியர்களோடு உள்ள மற்றவர்களும் உதவி இருக்கிறார்கள். ஆசிரியர்களுடைய பங்களிப்பு பெரிது. நாம் அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்றி 4 வகையில் செய்யலாம். அல்லாஹ்வுக்கு செய்கிற நன்றியை பேசவில்லை, மனிதர்களுடைய நன்றியை பேசுகிறேன். நன்றி 2 வகை, ஒன்று சுக்ருல்லாஹ், மற்றது சுக்ருன்னாஸ். ஒன்று அல்லாஹ்வுக்கு தெரிவிக்கிற நன்றி, மற்றது மனிதர்களுக்கு தெரிவிக்கிற நன்றி. மனிதர்களுக்கு தெரிவிக்கிற நன்றி நமக்கு கல்வியை கொடுத்து, ஒழுக்கத்தை கொடுத்து, நம்மை ஆளாக்கிவிட்டு உலகத்திலே பேரும் புகழோடும் வாழ்கிறோமே. லுத்துஃபி மௌலவி என்றால் கல்பட்டியிலே அந்த பகுதியிலே ஒரு பெரிய இடம் இருக்கிறது. இதா இருக்கிறார் லுத்துஃபி மௌலவி, அவருடைய ஊருக்கு இந்த முறை நோன்பு பெருநாள் குத்துபாவுக்கு போயிருந்தேன். அவரோடு மக்கள் வைத்திருக்கிற தொடர்பு, அவர் மீது மக்களுக்கு இருக்கிற அன்பு, அந்த பிரதேசத்தில் அவர் மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையும், அவரிடமிருந்து அங்குள்ள மக்கள் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளும் நிறைய அவரை இந்த நிலைக்கு உருவாக்கிவிட்டது. அறிவு ஒழுக்கம் உள்ளவராக உருவாக்கிவிட்டது. இந்த நிலாமையா தவிர வேறு எது? இப்படி லுத்துஃபி என்பது ஒரு உதாரணம். நீங்கள் எல்லோரும் லுத்துஃபிகள் தான். அக்மையில் நடந்த என்பதனால் நான் நினைவுக்கு வந்ததை சொன்னேன். நீங்கள் ஒவ்வொருவரும் லுத்துஃபிகள் தான், சந்தேகம் அல்ல. மென்மை, இறக்கம், அல்லாஹ் லத்தீப். நீங்கள் ஒவ்வொருவரும் லத்தீஃபுகளாக இருக்க வேண்டும், நானும் லத்தீஃபாக இருக்க வேண்டும். இந்த ஒழுக்கம் உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுத்தது இந்த மதரசா. ஆகவே இதற்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். சுக்குர், மனிதர்களுக்கு செய்கிற சுக்குர் 4. ஒன்று ஜஸாக்கல்லாஹு கைரா சொல்வது, நிரப்பமான ஒரு நன்றி. மன்சுனியா இலைஹி மஅரூஃபன் فقال لفاعله جزاك الله خيرا فقد ابلغ في الثناء தாராளமாக புகழ்ந்து விட்டான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். فقد ابلغ في الثناء جزاك الله خيرا. ஆனால் மதரசாவை பார்த்து ஜஸாக الله خيرا என்று சொல்லிவிட்டு போன போதுமா, தாராளமாக புகழ்ந்து விட்டார் நபி அவர்கள், விட்டு விடவில்லை. இல்ல, இன்னும் மூணு வேளை இருக்குது நன்றி செலுத்திக்கிட்டாங்க. மற்றது என்ன செய்யணும்? துவா செய்யணும். மற்றது என்ன செய்யணும்? முகாபா செய்யணும், பிறவி உபகாரம் செய்யணும். அடுத்தது என்ன செய்யணும்? நாலாவது, அடுத்தவர்களிடம் உமது மதரசாவை பற்றி பேச வேண்டும். ஏ நிலாமியான சொல்லி அசுரிக்கிறாங்க, இப்ப வேறைய கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். விளக்கத்துக்காக சொல்கிறேன், எல்லாம் அப்படித்தான். அப்படித்தான ஹதீஸ், உங்களுக்கு ஒருவர் ஏதாவது உபகாரம் செய்தால் அதுக்கு நீங்கள் பிறவி உபகாரம் செய்யுங்கள். நாம் மதரசாவில் கல்வியை பெற்றோம், ஒழுக்கத்தை பெற்றோம், நமக்கு செய்த அந்த மதரசா நமக்கு செய்த உபகாரத்துக்கு நாம் செய்கிற பிறவி உபகாரம் என்ன? குறைந்தபட்சம் அழைக்கப்படுகிற நேரத்தில் வந்துவிட்டு போவதிருக்கிறதே, அது நாம் செய்கிற பெருங்கொண்ட பிறவி உபகாரம். கூட்டம் ஒன்றிற்கு வாங்க சொன்னால் அந்த அழைப்பை பெரிதாக மதித்து சிரமேற்கொண்டு சிரமங்களையும் தவித்துக் கொண்டு வருவது இருக்கிறதே தல்பியத்துத்தாவா, அது உங்களுடைய மதரசாவுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய முக்காபா. ஏற்றுக்கொள்கிறேன் இல்லையா? அதோடு மட்டும் முடித்துக்கொள்ள இல்லாது, இந்த மதரசாவின் வளர்ச்சிக்காக நம்மால் முடியுமான உடலால், உயிரால், இரத்தத்தால், வியர்வையால், சிந்தனையால், ஆலோசையால், ஆலோசனையால், அறிவால், பணத்தால், பலத்தால் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய எல்லா வகையான வளங்கள் வரங்களை கொண்டும் இந்த மதரசாவுக்கு பிறகு விவகாரம் செய்து செய்து செய்தே நமக்கு மரணம் வர வேண்டும். அதான் நாம் செய்கிறோம் பிறவி உபகாரம். பிறவி உபகாரம் செய்வதற்கு முடியவில்லை, அப்படி யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். குறைந்தபட்சம் நம்மால் ஒரு டெலிபோன் பண்ணி ஹஸ்ரத் சும்மா இருக்கிறீங்களா என்று கேட்டுக்கொள்வது, மதரசாவில் என்ன நலமாக இருக்கிறார்களா என்று கேட்டுக்கொள்வது கூட செய்கிற உபகாரம் தான், பிறவி உபகாரம் தான். குறைந்தபட்சம் யாரவே ஒன்றும் செய்யவில்லையா என்ன சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? فَإِلَّمْ تَجِدُوا مَا تُكَافِئُونَهُ فَدُعُوا اللَّهَ لَهُ حَتَّى تَرَوْا أَنْ قَدْ كَافَأْتُمُوهُ. அவருக்கு பிறவி உபகாரம் செய்து விட்டோம் என்று நீங்கள் கருதுகிற வரை அல்லாஹ்விடத்திலே அவருக்கு துவா செய்யுங்கள். வெறும் துவா மட்டும் போதாது, செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பாடா, ஓரளவு அவன் செய்த உதவிக்கு பிறவி உபகாரமாக துவா செஞ்சுட்டே இந்த அளவு நிறைவு வருகிற வரைக்கும் துவா செய்ய வேண்டும். 8-10 வருஷம் இங்க நாங்க ஓதி படித்து ஒழுக்கம் பெற்று அறிவு பெற்று போனதுக்கு சுஜூது வரைக்கும் துவாவில் இருந்தாலும் எங்களுக்கு, இந்த மௌத்து வரைக்கும் துவாவில் இருந்தாலும் எங்களுக்கு நிரப்பமாக துவா செய்த மனநிறைவு வருமானது எனக்கு நான் சந்தேகம் தான். இது மூன்று. நானாவது நபி அவர்கள் சொல்லி தந்தது, மன் ஊழிய மஅரூஃபன், எவருக்கு ஒரு உபகாரம் செய்யப்பட்டதோ, பல் யத்குர், அவர் அதனை பேசவும் சொல்லவும் பிரஸ்தாபிக்கோம் என்றார்கள். மன் ஊழிய மஅரூஃபன் பல் யத்குர் ஃபமன் ஸக்கரஹு ஃபக்கத் ஸக்கரஹு வமன் கதமஹு ஃபக்கத் கஃபரஹு என்றார்கள். எவர் தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை அடுத்தவரிடத்தில் சொல்லுவாரோ அவர் நிச்சயமாக அதற்கு நன்றி செலுத்தி விட்டார். எவர் அடுத்தவரிடம் சொல்லாமல் அதனை மறைப்பாரோ அவர் அதனை நிராகரித்து விட்டார். குஃப்ரானுன் நிஅமா என்றார்கள். நாலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் ஓதியது நிபாமியாவில், எனக்கு ஓதி தந்தவர்கள் இப்படியானவர்கள், என்னுடைய ஹஸ்ரத்மார்கள் இவர்கள், என்னுடைய அறிஞர் இவர்கள், என்னுடைய காலத்தில் நிர்வாக சபையின் தலைவர் இவர், என்னுடைய காலத்தில் நிர்வாக சபையின் அங்கத்தவர்கள் இவர்கள், இவர்கள் எல்லாம் ஹஸ்ரத்மார்கள் நிர்வாகிகள் எல்லாம் நம்முடைய மதரசாவை உயர்த்தி பிடிப்பதற்கு, அதன் உயர்வை இன்னும் இன்னும் உயர்த்தி விடுவதற்கு, நம்மை ஒரு கல்விமானாக அவர்கள் பார்ப்பதற்கு, நம்மை ஒழுக்க சீலனாக அவர்கள் பார்ப்பதற்கு அவர்கள் எடுத்த தியாகங்கள் உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் மேற்கொண்ட சிரமங்கள் உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் பட்ட பிரயத்தனங்கள் உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் கொண்டிருந்த ஆசையும் அழகும் உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் இதயத்தில் சுமந்து கொண்டிருந்த இலட்சியம் உங்களுக்கு தெரியுமா என்று நாலு பேரிடத்திலே நாம் பேச வேண்டும். அது நாம் பெற்ற அந்த உதவிக்கு செய்கிற இன்னும் ஒரு வகையான நன்றிக்கடன் என்கிறார்கள். அதனை நீங்கள் பேசவில்லையா? அடுத்த வருகிறத்திலே நீங்கள் அதற்கு செய்கிற நன்றி அல்ல, நன்றி அல்ல, செய் நன்றி கொள்ளல் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று இருக்குது இர்ஃபானுல் ஜமீல், இன்னும் ஒன்று இருக்குது நுக்ரானுல் ஜமீல். இது நுக்ரானுல் ஜமீலில் அடங்கும். செஞ்சொத்து கடன் அது எல்லோருக்கும் இருக்கும், அதனை எல்லோரும் அனுசரித்து இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் எல்லாம் இந்த உயர்ந்த பண்பாடோடு இருப்பவர்கள், இந்த வகையில் ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் அறிவுள்ளவர்களாகவும் இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த மதரசாக ஒரு இவ்வளவு இறுக்கமான தொடர்போடு இருக்கிறீர்கள் என்ற வகையிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த மதரசா உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டதற்கு நீங்கள் நெருக்கத்தோடு மட்டுமல்ல நன்றி பெருக்கோடும் நெருக்கத்தை வைத்து வளர்த்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற வகையிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அல்லாஹ்வுத்தால உங்கள் எல்லோரையும் இந்த அன்போடு இன்னும் இன்னும் அந்த அன்பு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அதிகரித்த நிலையில் இந்த சுக்குர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அதிகரித்து பழுத்து தலைத்து வளர்ந்து இந்த நேரமும் அடுத்தவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான சுக்குராக இருக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன், துவாவும் செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, தோழர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கிருந்து கட்டுத்தேறி போய்விட்ட உங்களை ஒரு நல்ல நிலையில் வைத்திருக்கிறான். சில பேர் மற்ற இடங்களில் உஸ்தாத்மார்களாக இருக்கிறீர்கள், சிலர் மஸ்ஜிதுகளில் இமாமத் செய்கிறீர்கள், சிலர் மஸ்ஜிதுகளில் குத்துபாக்கள் செய்கிறீர்கள், சிலர் இன்னும் பல உழைப்பு வழிகளில் ஈடுபட்டிருக்கிறீர்கள், இன்னும் சிலர் இவை அனைத்துக்கும் மத்தியில் தாவா பணியிலும் ஈடுபட்டிருக்கிறீர்கள், இன்னும் சிலர் உயர்கல்வி தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் தஆலா உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறான். இறுதி வரைக்கும் உங்கள் அனைவரையும் நான் உட்பட உயர்த்தியே வைப்பானாக, மறுமையிலும் உயர்த்தியே வைப்பானாக. நாம் உயர்ந்த உயரத்தில் இருந்து கீழே வந்து விடாமல் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. நாம் வாழுகிற இப்பொழுதைய வாழ்க்கை இருக்கிறதே, இது ஒரு தொழில் வாழ்க்கை. யார் என்ன சொன்னாலும் தொழில் தேடி பெற்று தொழில் முனைவு அல்லது உத்தியோகம் குடும்பம் என்னை பார்க்க வேண்டும், என்னிலே தங்கி என்னுடைய நபக்காவில் வாழ்பவர்களை பார்க்க வேண்டும், இப்படியான ஒரு காலத்தில் இருக்கிறீர்கள். 2002 இங்கிருந்து முதல் தொகுதி வெளியேறி இருக்கிறது என்றால் இன்று 2016 என்று சொல்லும் போது 12 ஆண்டுகள் இந்த மதரசாவில் இருந்து தொடர்ந்து மாணவர்கள் பட்டம் பெற்று வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். 2002 வெளியேறியவருடைய வயது ஆகக்கூடியது 18 என்று சொன்னாலும் கூட, 20 என்று சொன்னாலும் கூட, இன்று அவருடைய வயது 32 இருக்கும். சரியாது, எல்லோரும் 40 உள்ளே உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஷாப்புகள் வாலிபர்களாக இருக்கிறீர்கள். ஒரு குவத்துள்ள பருவத்தில் இருக்கிறீர்கள். மனித வாழ்க்கையில் வாலிப பருவம் தான் பலமுள்ள பருவம். ஏனைய பருவங்கள் யாவும் பலகீனமான பருவத்திலே அல்லாஹ் தஆலா கணக்கெடுத்து இருக்கிறான். அல்லாஹுல்லதி கலக்கக்கும் மின் வாஃபின் சும்ம ஜஅல மின் பாதி வாஃபின் குவ்வத்தன் சும்ம ஜஅல மின் பாதி குவ்வத்தின் வாஃபன் வசைபா வாஃபன் வஃபி கிராஅத்து வாஃபன். ரெண்டுமாயும் படிக்கலாம், ரெண்டு கிராஅத்து இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் ரூமின் இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறான் என்றால், மூன்று மனித பருவங்களை பற்றி பேசுகிறான். முதல் பருவம் பலகீனம், மூன்றாவது பருவமும் பலகீனம், இரண்டாவது பருவம் நடுவில் உள்ள பருவத்தை அல்லாஹ் தஆலா பலமான பருவம் என்கிறான். முதல் பருவம் கற்பத்திலே பலகீனம், சிறுவனாக இருக்கும் போது பலகீனம், குழந்தையாக இருக்கும் போது பலகீனம், பிறகு சிறுவனாக இருக்கும் போது பலகீனம், அதனை தாண்டி பாலிகாக ஆனதுக்கு பிறகு இளைஞர் பருவத்துக்கு வந்துவிட்டால் அவளுக்கு இப்பொழுது ஒரு பலமான பருவம், ஓடி ஆடி வேலை செய்கிற காலம்,
உற்சாகமாக இருக்கிற காலம், பலத்தோடு இருக்கிற காலம். நாலு பேர் வந்தாலும் அடிப்பதென்றால் கட்டி கட்டி கொள்கிற, அதுக்காக செஞ்சிட வேண்டாம். ஆனால் அந்த தைரியமும் உரமும் உள்ள ஒரு பருவம். இது 40 தாண்டும் போது மீண்டும் பலகீனத்தை நோக்கி வரும், மாறும். அல்லாஹ் அதனை சொன்னான், அந்த குஹூலத் வரும் போது என்ன வரும்? 40 என்பது வாலிபத்தின் நிறைவு. 40 என்பது சின்னுக்கிமாலி சபாப், வாலிபம் நிறைவடையும் வயது. 40 முடிய 41 ஆரம்பித்து விட்டால் அது சின்னுல் குஹூலா ஆரம்பிக்கிறது. 60 வந்து விட்டால் சின்னு ஷைஹூகா ஆரம்பித்து விடுகிறது. ஹரம், நீங்கள் எல்லோரும் ஷாப் அப்பா அந்த ஆயத்திலே சொன்ன சும்ம ஜால மிம்பாதி பின் கும்பத்தன், இந்த குவத் பகுதியில் இருக்கிறீர்கள். இது நல்ல விளக்கம் தான். ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொன்னது, தஅனி அஸ்தம்தி மின் குவ்வத்தி வ ஷபாபி. நபி அவர்களிடத்திலே பேசினார்களே அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா, அவர்கள் ஒரு நாள் இரவு முழு குர்ஆனையும் எழுதினார்கள். அதாவது இப்பொழுது உள்ள முழு குர்ஆனும் அல்ல, அவர்களுடைய அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு குர்ஆன் இறங்கியிருந்ததோ அவை அனைத்தையும் என்ன செய்தார்கள், ஒரே இரவில் ஓதினார்கள். கராத்துஹு சொல்லுகிறார்கள், ஒரே இடையிலாவில் ஓதினேன். நபி அவர்களிடத்திலே சொன்ன போது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? காலம் போகும்போது இதனை செய்வது உமக்கு கஷ்டமாக அல்லது சிரமமாக அல்லது தடைவாக இருக்கும், ஆகவே ஒரு மாதத்துக்குள்ள ஓதி முடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. என்ன சொன்னார்கள் தெரியுமா நபி அவர்களிடத்திலே, என்னுடைய பலம் என்னுடைய வாலிபத்தை எனக்கு அனுபவிக்க விடுங்கள் நாயகமே என்றார்கள். புரியுதா என்னன்னு? நான் இப்பொழுது ஒரு வாலிபர், ஒரு சாம், என்ன ஒரு மாதத்தில் ஓட சொல்லுகிறீர்கள் அல்லாஹ்வின் தூதரே? எனக்கு ஒரே நாளில் எனக்கு ஓடலாம் குர்ஆனை. என்னுடைய இந்த வாலிப பருவம் ஒரு பலமான பருவம், ஏன் இதனை எனக்கு அனுபவித்து விடுகிறீர்கள் இல்லை? சொன்னார்கள், அப்படியா? பத்து நாளுக்குல ஓய் முடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. திரும்பவும் என்ன சொன்னார்கள்? அப்படியா, ஏழு நாட்கள் ஓய் வைக்கும். மூன்றாவது தடவை என்ன சொன்னார்கள் தெரியுமா? நபி அவர்கள் ஏழாது என்று மறுத்துவிட்டார்கள். அதை வைத்துத்தான் சில இமாம்களுடைய தீர்ப்பு இருக்கிறது, ஒரு வாரத்துக்குள் குறைவாக குர்ஆனை ஓதி முடிப்பதை வழக்கமாக செய்து வருவது நல்லதல்ல என்று ஒரு தீர்ப்பு இருக்கிறது. ஆனால் சில அறிஞர்கள் செய்து வந்திருக்கிறார்கள், சிலருக்கு விதிவிலக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹாஃபிஸ் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதனை சிலருக்கு சில இடங்களில் சில காலத்தில் விதிவிலக்காக இருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மற்றபடி பொதுவாக இப்படி செய்து கொள்வது நல்லது என்று சொல்லியிருக்கிறோம். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தினசரி ஒரு ஹத்மா முடிப்பார்கள் என்று படித்திருக்கிறோமே. ரமபானில் தினசரி ரெண்டு ஹத்மாக்கள் முடிப்பார்கள். எப்படியோ எங்களுக்கு தேவையானது இந்த வாழ்வ பருவத்தை அவர்கள் நபி அவர்களிடத்திலே அனுபவிக்க விடும்படி சொல்லுகிறார்கள். அனுபவிக்க விடும்படும் சொன்ன அந்த கிரிக்கெட் அடிக்கிறதுக்கும் அதுக்கல்ல, எதுக்கு? குர்ஆன் ஓதுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள், ஒரே நாளில் ஓதுவதற்கு. அப்படியான ஒரு பருவத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொன்ன ஒரு கருத்து, மா பஅத்தல்லாஹு அஸ்ஸ வஜல்ல நபியன் இல்லா வஹுவ ஷாப் வலா ஊத்திய ஆலிமுன் இல்மன் இல்லா வஹுவ ஷாப். அல்லாஹ் அனுப்பிய எந்த ஒரு நபியும் வாலிபனாக இருக்கும் போதுதான் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அறிவு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு ஆலிமும் வாலிபனாக இருக்கும் போதுதான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறான். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொன்னது அல் முஜம்முல் கபீர் தபரானியில் இருக்கிறது. இதன் ஒரு பகுதி தஃப்ஸீர் இப்னு கஸீரில் இருக்கும். قالوا سمعنا فتى يذكرهم يقال له ابراهيم قالوا من فعل هذا بآلهتنا انه لمن الظالمين. அந்த விக்கிரகத்தை உடைத்த பிரச்சனையில் பேசினார்களே, அது சில பேர் சொன்னார்கள் قالوا سمعنا فتى ஒரு இளைஞனை செவிமடுத்திருக்கிறோம், அவரின் பெயர் இப்ராஹிம். இப்படி இந்த விக்கிரகத்தை பற்றி பேசுவதை நாம் செவிமடுத்திருக்கிறோம். இளைஞன் என்று தான் இப்ராஹிமை சொல்லுகிறார்கள். சத்தா, அந்த இளைஞன் என்ற வார்த்தையை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வர்ணிக்கப்பட்டிருப்பதற்கு இப்னு கஸீர் அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்ஸீரில் எழுதும் போது அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா இந்த கூற்றில் ஒரு பாதையை கொண்டு வருகிறார்கள். மாபாஸல்லாஹு அஸ்ஸ வஜல்ல நபியன் இல்லா வஹுவ ஷாப், அல்லாஹ் அனுப்பிய எந்த ஒரு நபியும் வாலிபராக இருக்கும் போதுதான் அனுப்பியிருக்கிறான். அனுப்பும் போது வாலிபர், ஆனால் மூத்தாகும் போது வாலிப பருவத்தை தாண்டி இருக்கலாம், நபி நபிதான். ஆனால் நுபுவத் கொடுக்கப்படும் சந்தர்ப்பத்தில் அவர் எப்படி இருந்திருக்கிறார்? வாலிபர். உங்களுக்கு கேள்வி வரும், நபி அவர்களுக்கு 40 வயதே, 40 வயது சின்னுக்திமாலி ஷபாப் என்று சொன்னேன், 40 வாலிபத்தின் நிறைவான வயது. அதுக்கு பிறகு 40 முடிந்ததற்கு பிறகுதான் வாலிபம் முடிவடைகிறது. அறிஞர்கள் எவரும் அறிவை பெற்ற காலம் அதிகமாக இந்த காலம் வாலிப பருவத்தில் சிறுவராயத்திலிருந்து ஆரம்பிப்பார்கள். அறிவில் தெளிவு தெளிவு வந்து கொண்டிருப்பது எந்த காலத்தில்? அதிகம் அதிகம் கற்றுக்கற்று தெளிவை பெற்றுக் கொண்டிருப்பது வாலிப காலத்தில். அதான் அதனால்தான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லி தந்தார்கள், புத்திமதி வாலிப பருவத்தை எல்லாம் தாண்டி போய் விட்டீர்கள் என்றால் நீங்கள் பெரிய மனிதர்களாக ஆகிவிடுவீர்கள், உங்களுக்கு பதவிகள் வந்து சேரும், பொறுப்புகள் வந்து சேரும். நிஜாம்தீன் ஹசரத் முதீர் ஆகிருப்பாங்க, எஸ்பின் ஹசரத் முதர்ரிஸ் ஆகிருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன இதுக்கு பிறகு கிதாபு தூக்கிட்டு போய் படிக்கிறதுக்குனா நேரம் பிக்குமா? யார்த்தையும் ஹசரத் நேரம் இல்லை. தஃபக்கஹு கபுலன் துஸவ்வது, நீங்கள் தலைவர்களாக ஆக்கப்படுவதற்கு முன், பொறுப்புள்ளவர்களாக ஆக்கப்படுவதற்கு முன் அறிவை சிறுகையை படித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய சஹீஹிலே இதனை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே இது நன்றாக படிக்கக்கூடிய, ஓடி ஆடி உழைக்கக்கூடிய, பொருள் திரட்டக்கூடிய, சமூகத்துக்கும் சமயத்துக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு அருமையான, அற்புதமான, உற்சாகமான, உயிர்ப்புள்ள, துடிப்பு மிக்க, பலமான, வலுவுள்ள ஒரு வாலிப பருவம். இந்த காலத்தில் இருக்கிற ஒரு வாலிபன் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆசாபாசங்களுக்கு கட்டுப்படாமல் இருப்பான் என்றால் அவனை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன் அல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல ல யஅஜபு மினஷாப் லைஸத் லஹு ஸபுவா, எந்த மனிதனுக்கு ஸபுவா, ஸபுவா என்றால் மைல் இல ஸஹ்வா, காண்பது கேட்பது எல்லாம் பார்த்து பார்த்து ஆசை வரக்கூடியதுதான் சபுவா என்று சொல்லப்படும். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி அடுத்தவர்கள் சொல்லும் போது சொல்லியிருக்கிறார்கள், அவர் சபுவா இல்லாத ஒரு சாப்பாக இருந்தார். சாதாரண தஸ்கியாக்கள் அல்ல, சாதாரண தஸ்கியாக்கள் அல்ல. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சபுவா மயில் இல ஷஹ்வா இல்லாத ஒரு சாப்பாக வாலிபராக இருந்தார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் எந்த வாலிபன் வாலிப பருவத்தில் இப்படி முறுக்கேறி, வாலிபம் முறுக்கேறி தான் நினைச்சதை எல்லாம் செய்கிற, தன்னுடைய ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற, தன்னுடைய மனோ இச்சை பிரகாரம் அதற்கு பின் அள்ளுண்டு போகிறவனாக இல்லாமல் இருக்கிறானோ அந்த வாலிபனை பார்த்து அல்லாஹ் அந்த வாலிபனை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான் என்றார் அந்த சொல்லுவார். இல்லையா, நீங்கள் எல்லாம் அந்த பருவத்திலே சபுவாக இல்லாமல் இருக்கிறீர்கள், ஆத்த மாசங்களுக்கு பின்னால் அள்ளுண்டு போகாதவர்களாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குவத்துள்ள ஒரு பருவத்திலே உங்களை வைத்து, உங்களை கொண்டு உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய காலத்திலே தீனுக்கு, தன்னுடைய தீனுக்கு, தன்னுடைய சமூகத்துக்கு பல சேவைகளை அல்லாஹ் வாங்கிக் கொண்டிருக்கிறான். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு வாலிபனாக இருக்கும் போது 27-28 வயதில் தான் இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு 38 வயதில் இஸ்லாத்தை ஏற்றார்கள். வாலிப பருவம், அதிகமான சஹாபிகள் வாலிபர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆச்சரியப்படுவீர்கள், வரலாறு ஒரு குறிப்பை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்ராஹும் ஹுதா என்ற சூரத்துல் கஹ்ஃப் என்ற வசனத்துக்கு எழுதும் போது நபி அவர்களுடைய தாவாவிலும் அதிகமாக அவர்களுடைய தாவாவுக்கு இஸ்திஜாபா அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் பதில் சொன்னவர்கள் யாரு தெரியுமா? அதிகமானவர்கள் ஷாப்புகள், வயது வயோதிபர்கள் மிக குறைவானவர்கள், அதிகம் சொற்பமானவர்கள் தான், மிகச் சொற்பமானவர்கள் தான் நபி அவர்களுடைய தாவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று குறிப்பை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலை அந்த ஆயத்தின் கீழே எழுதி வைத்திருக்கிறார்கள். வாலிபர்களுடைய அந்த அந்த உணர்ச்சி பெருக்கோடு நிறைந்த காலத்தில், வலுமிக்க காலத்தில் அல்லாஹ் உங்களை வைத்து உங்களை கொண்டு தீனுக்கு சேவை பெற்றுக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் உங்களுடைய தீன் சேவையை கபூல் செய்து கொள்வானா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஒரு வாலிப பருவத்தில் உழைக்கக்கூடியவர்களாக உங்களை வைத்திருக்கிறான். நீங்க உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக உழைக்கிறீர்கள். அல்லாஹு தஆலா அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் பரக்க செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் பல வகையான தொழில்களை செய்யலாம், பல வகையான தொழில்களை செய்யலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் தொழிலில் மிகச்சிறந்த தொழில் என்ன தொழில்? சிறந்த தொழில் கணது ஹலாலான தொழில். ஹலாலான தொழில் சிறந்த தொழில். மா அகல அஹதுன் தஆமன் கத் கைரன் மின் அன் யாக்குல மின் அமலி யதீஹ் வ இன் நபியல்லாஹ் தாவூத் அலைஹிஸ் ஸலாம் கான யாக்குலு மின் அமலி யதீஹ். கையால் உழைத்து சாப்பிடுவது. ரெண்டு வகையான தொழில் இருக்குது, ஒன்று ஒயிட் கலர் ஜாப், மற்றது ப்ளூ கலர் ஜாப் என்று வாங்க இருக்குது. ஒயிட் கலர் ஜாப் என்பது ஃபேனில் இருப்பாங்க அல்லது ஏசி அறையில் இருப்பாங்க, எப்படியோ உடம்பை வருத்தி செய்கிற தொழில் அல்ல. சிந்தனை, அறிவு, புத்தி, மூலவளம் இதுவும் அவர் இருக்கக்கூடிய இடத்துக்குள் இருந்து ஒப்பம் போடுவார். இதோட முடியும். ப்ளூ கலர் ஜாப் என்பது உடலை வருத்தி செய்கிற தொழில், உடலை வருத்தி செய்கிற தொழில், நெத்தி வியர்ற ஏனைய உறுப்புகளின் வியர்வையை அவன் காண்பான் அந்த தொழில் செய்யும் போது. அங்கே சொல்லப்படுகிறது புகழுக்குரிய தொழில் என்ன தெரியுமா? உடம்பை வருத்தி செய்கிற தொழில். அதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? இன்னும் ஒரு அறிவிப்பில் வந்திருக்குது, மன் அம்சா காலம் மின் அமலியதை அம்சா மஃபூரல்ல. மன் அம்சா காலன் என்ன கலைப்படைந்தவனாக ஆகியிருக்கிறான் மாலையில, மின் அமலியதை காலையில் இருந்து கஷ்டப்பட்டு உழைத்து மாலையில் கலைப்படைந்திருப்பவன் அம்சா மஃபூரல்ல, மாலையில் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக ஆகியிருக்கிறான் சொன்னாங்க. இது வயசுல ஜப்புள்ள ஆட்களுக்கு இல்லை, ப்ளூ கலர் ஜாப் செய்யறவங்க விறகு வெட்டுறான், வேற என்ன சொல்லுங்களே, ஊர சுமக்கிறான், விவசாயம், கட்டிட வேலைகள், தச்சன், தச்சு தொழில் இருக்குது, மேசன், காப்பென்டர், இவனுக்கு சொல்லப்பட்டது. சுசல்லா சொல்லுவாங்க, அவங்க அந்த மக்களை உழைப்பாளிகள், பாட்டாளிகளை கீழே வேலை செய்யறவங்க இவங்க எல்லாம். இவங்களை பாராட்டி பெரும்பாலும் ஒருத்தர் கீழே வேலை செய்யறவங்களா தான் இருப்பாங்க இவங்க. அப்புறம் சுசலதாக பாராட்டுவாங்க. ஆகவே நாங்கள் எந்த வகையான தொழில் செய்தாலும் ஆளுங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் ஒன்றை மறந்துடலாகாது, நாங்கள் ஆளுங்களின் வாரிசு, நபிமார்களின் வாரிசுகள், வரசத்துல் அம்பியா, நபிமார்களின் வாரிசுகள் என்பதை மறந்துட்டு தொழில் செய்ய இயலாது. நாங்கள் எந்த தொழிலும் செய்யலாம், ஆகுமான கண்ணியமான எந்த ஒரு தொழிலும் செய்யலாம். ஆனால் செய்கிற தொழில் நாம் நபிமார்களின் வாரிசுகளான ஆளுங்கள் செய்கிறதாக நினைத்துக் கொண்டு செய்ய வேண்டும். நாம் செய்கிற தொழிலை ஒரு பொதுமகனும் செய்கிறான், இரண்டுக்கும் வித்தியாசம் வேண்டும், இரண்டுக்கும் வித்தியாசம் வேண்டும். நான் இந்த தொழிலை எப்படி செய்ய வேண்டும் என்பதை குர்ஆன் ஹதீஸின் நிழலில் கற்றுவிட்டு செய்கிறேன், குர்ஆன் ஹதீஸின் நிழலில் கற்றுவிட்டு செய்கிறேன். நான் அல்லது என்னை போன்றவன் இதனை செய்கிறான், அவனும் குர்ஆன் ஹதீஸை கற்றுவிட்டு செய்கிறான். ஒரு ஆலிம், ஆலிம் அல்லாத ஒருவனும் இதே தொழிலை செய்கிறான், அவனுக்கு குர்ஆன் சுன்னாஹுடைய நிழலில் இந்த தொழிலை பற்றி புரிந்து கொள்ள முடியாது. உலக தர்மங்கள் வளமைகளை வைத்து அவன் தொழிலை செய்கிறான். இரண்டுக்கும் இடையில் வித்தியாசம் பலிக்கிட வேண்டும். நாம் செய்கிற தொழில் என்ன என்பது அவ்வளவு முக்கியம் அல்ல, முக்கியம்தான், ஆனால் செய்வதை எப்படி செய்கிறோம் என்பது அதைவிட முக்கியமானது. நாம் வெளி வாழ்க்கையில் நான் உங்களை வைத்து பேசுகிறேன். இப்பொழுது மதரசாவுக்குள் இருந்து வெளியே வந்து விட்டோம். வெளி வாழ்க்கை வாலிப பருவத்தில் மதரசாவுக்கு வெளியே இருந்து நீங்கள் ஒரு தொழில் காலத்தில் இருக்கிறீர்கள். இது ஒரு உலகம், உலக வாழ்க்கை. இந்த வெளி உலக வாழ்க்கையில் என்னை விட உங்களுக்கு பன்மடங்கு இந்த வெளி உலக வாழ்க்கையை பற்றி தெரியும். எது இருந்த போதிலும் சில நுணுக்கங்களை நாம் தெரிந்து கொள்வோம். நாம் எந்த வகையான தொழிலும் செய்யலாம், அது ஷரியத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் ஷரீஃபாகவும் கண்ணியமானதாகவும் இருந்தால். ஆனால் செய்கிற தொழிலை எப்படி செய்கிறோம் என்பது அதி முக்கியமான ஒன்று. நாம் செய்வது எதுவோ அது முக்கியம்தான், நாம் என்ன செய்கிறோம் என்பது முக்கியம்தான், செய்கிறதை எப்படி செய்கிறோம் என்பது அதை விட முக்கியமானது. புரியுது என்னது? நான் எதனை செய்கிறேனோ அது முக்கியம்தான், ஆனால் செய்வதை எப்படி செய்கிறேன் என்பது அதை விட முக்கியமானது. நான் ஒரு பள்ளியில் இமாமாக இருக்கிறேன், நான் ஒரு மதரசாவில் முதர்ரிஸாக இருக்கிறேன், நான் ஒரு மதரசாவில் முதீராக இருக்கிறேன், நான் ஒரு வியாபாரம் செய்கிறேன், நான் ஒரு அலுவலகத்தில் கடமை புரிகிறேன், நான் என்ன செய்கிறேன் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை விட முக்கியமாக உணர வேண்டியது நான் செய்வது எப்படி செய்கிறேன் என்பதை. செய்வது எப்படியும் செய்துவிட்டு போகலாம், ஆனால் செய்வதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறதே, அதன்படி செய்துவிட்டு போவதுதான் நம்முடைய. ஏனென்றால் மக்கள் நம்மை பார்க்கிறார்கள், அதற்காக நாம் இஸ்லாம் செய்ய தேவையில்லை. அல்லாஹ் நம்மை பார்க்கிறார் என்பதற்கு நாம் செய்வோம், ஆனால் ஒரு சின்ன விஷயத்தையும் என்ன செய்வார்கள் மக்கள்? பெரிதாக எடுப்பார்கள், ஒரு ஆலிம் அதனை செய்கிறான் என்றார். அதனால்தான் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சொல்வார்களாம், ஏதாவது ஒரு நகையை தன்னுடைய ஆட்சியில் பிறப்பித்து விட்டால், மக்கள் இதனை செய்யக்கூடாது என்று ஒன்றை தடை செய்து விட்டால், வீட்டுக்கு வந்து சொல்வார்களாம், இப்படி ஒரு தடையை நான் பிறப்பித்திருக்கிறேன், உமரின் குடும்பத்தவர்களாகிய உங்களை மனிதர்கள் பறவைகள் மாமிசத்தை பார்ப்பது போன்று பார்க்கிறார்கள். புரியுதா என்னது? பறவை மாமிசத்தை பார்ப்பது போன்று உமரின் குடும்பத்தவர்களாகிய உங்களை மக்கள் பார்க்கிறார்கள். ஆகவே ஒரு தடையை விதித்திருக்கிறேன், இதனை மக்கள் மீறினால் இப்படி தண்டனை இருக்கிறது, உமரின் குடும்பத்தவராகிய நீங்கள் எவரும் மீறினால் இரண்டு மடங்கு தண்டனை தரப்படும் என்பார்களாம். ஏனென்றால் நான் ஹலீஃபா, நான் வெளியிடுகிற அறிவுறுத்தல்கள், ஏவல் விளக்கல்கள் மனிதர்கள் மத்தியிலே எடுபட வேண்டும் என்றால், முதலாவது எனக்கு கீழ் இருக்கக்கூடிய மனைவியும் பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும், அதனை அனுசரித்து நடக்க வேண்டும். அதனால்தான் சொல்லுகிறேன், என்னுடைய குடும்பத்தில் எவராவது இதை மீறினால் ஒன்றுக்கு இரண்டு மடங்கு தண்டனை தருவேன். ஆலிம்களாகிய நீங்கள் எதை செய்கிறீர்கள் என்பது முக்கியம், செய்வதை எப்படி செய்கிறீர்கள் என்பது அதை விட முக்கியம். ஏனென்றால் இவர் செய்தால் ஹலாலாகத்தான், அனுமதிக்கப்பட்டதாகத்தான் இருக்கும் என்று மனிதர்கள் நம்புகிறார்கள், உங்களை முன்மாதிரியாக கொள்கிறார்கள். சகீராக ஒன்று கபீராக ஆகுவதை பற்றி இமாம்கள் பேசியிருக்கிறார்களே, சிறிய பாவம் பெரும் பாவமாக ஆகுவதை பற்றி பேசியிருக்கிறார்கள். சிறிய பாவம் பெரும் பாவமாக சில கட்டங்களில் ஆகும், அதில் ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள், அந்த மனிதர்கள் எவரை முன்மாதிரியாக கொள்வார்களோ அவரிடமிருந்து அது வெளிவருவது. ஒரு ஆளின் மனிதர்களிடத்திலே பொதுவாக முன்மாதிரியாக கொள்ளப்படுபவன், அவன் ஒரு திருபாவத்தை செய்வது அவனின் ஹக்குகள் பெரும் பாவம் தான். இது இமாம்களின் தீர்ப்பு. ஆயத்த தலீல் என்ன தெரியுமா? குர்ஆனின் ஒரு வசனம், சூரத்துல் அஹ்சாப், யா நிசா அன்-நபி மன் யாத்தி மின்குன் பிஃபாஹிஷத்தின் முபையினத்தின் உங்களில் எவராவது நபியுடைய மனைவிமார்களை, உங்களில் எவராவது ஒரு குற்றத்தை, தெளிவான குற்றத்தை, மானக்கேடானதை செய்வாரோ அவருக்கு தண்டனை இரண்டு மடங்காக கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லி வைத்தான். ஏனென்றால் நீங்கள் நபியுடைய குடும்பத்தினர், மக்கள் உங்களை பார்க்கிறார்கள், உங்களை பின்பற்றுகிறார்கள். நீங்கள் தவறு செய்தால் மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த தவறுக்கான தண்டனையும் டபுள் உங்களுக்கு தரப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்தான். ஆகவே நபி அவர்களுடைய மனைவிமாருக்கு இது என்றால், எவரவரெல்லாம் மக்கள் மத்தியிலே முக்கத்ததா பிகியாக இமாமாக பின்பற்றப்படக்கூடியவர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்களோ,
மக்கள் பார்க்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து ஒரு சிறு பாவம் வருவது அவருடைய ஹக்கிலே அது பெரும் பாவம் தான். ஆகவே நம்மை பொறுத்த மட்டுமே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெரும் பாவம் மட்டும் நமக்கு பெரும் பாவம் அல்ல, சிறு பாவமும் நமக்கு ஆளுங்களுக்கு பெரும் பாவம் தான். ரொம்ப பாரதூரமான ஒரு நிலையில நானும் நீங்களும் இருக்கிறோம். ஒரு பக்கத்தில் அறிவும் அறிவின் சிறப்பையும் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம், அதே வேளை அதன் பாரதூரமான விளைவுகளையும் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தொழில் வாழ்க்கையில் நாம் எப்படியும் நடந்து கொள்வோம் என்ற முடிவு முடியாது. நாம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறதே, அந்த முறைகளை அனுஷ்டித்து நடப்பதில் பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாய கடமை நமக்கு இருக்கிறது. நாம் மஸ்ஜிதுகளிலே பணிபுரிகிறோம், மதரசாக்களிலே நேர ஒழுங்கு என்றால் நேரத்துக்கு முன் நாம் சமூகம் அளிப்பவர்களாக இருக்க வேண்டும். மஸ்ஜிதிலே ஜுஹுர் காலான் என்றால் தொழுகிப்பதுதான் என் கடமை, 12:35 தொழுகை என்றால் 12:34 போய் சேர்பவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அதானுக்கு முன் நாம் மஸ்ஜிதுக்கு போய் சேர வேண்டும். அதான் சொல்வது முஅதினின் ஜாப், அவரின் வேலை தான். நான் ஒரு 10-15 நிமிடத்துக்கு முன் மஸ்ஜிதுக்கு போய் இருப்பேன். மதரசா கடமை புரிகிறோம், 7:55 மதரசாவில் ஹசரத் மார் இருக்க வேண்டும் என்றால் 7:55 நாம் இருக்க வேண்டும். 8:00 7:55 அல்ல, காரணங்கள் சொல்லக்கூடாது. மௌத்து ஹயாத்து திரியுது ஒரு சுகையினம் அது வேறு. வளமையாகவே 8:00 8:55 வருவது போவது மதரசாவுக்கு தொழிலகத்துக்கு கூடாது. ஆகவே நாம் எல்லாம் ஒரு நிவாம் உள்ளவர்கள், நிவாமியாவில் இருந்து போனவர்கள், வெளியேறியவர்கள், நிவாம் உள்ளவர்கள், தொழில் செய்கிறோம், தொழில் வாழ்க்கையிலே முன்மாதிரியான மனிதர்களாக இருந்து கொள்வதற்கு பார்ப்போம். செய்வதை அழகாக திருத்தமாக செய்வோம். நாம் செய்வதை அழகாக திருத்தமாக செய்வோம். இஹ்சானும் இஃபானும் சொல்லப்பட்டிருக்கிறது குர்ஆனில். சுன் அல்லாஹில்லதி அத்தன குல்ல ஷை, அல்லாஹ் தன்னுடைய வேலையை திருத்தமாக செய்திருக்கிறான். அல்லது அஸ்தன குள்ளசை, படைத்ததை எல்லாம் அஸ்தன குள்ளசையில் கலப்பா, தான் படைத்த அனைத்தையும் அழகாக படைத்திருக்கிறான். அல்லாஹ் நம்மிடத்திலும் எதிர்பார்ப்பதை தான். இஸ்லாம் மட்டுமல்ல, அந்த இஸ்லாத்துக்குள் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். உதுகுலு பிஸ்தில்மி தக்வா என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கவில்லை. இத்த புதுவாக ஹக்க துகாத்தி முழுமையானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், இன்னல் அப்த இதா அமில அமலன் அஹப்பல்லாஹு அன் யுத்தினா, அடியான் ஒரு வேலையை செய்தால் அதனை அவன் திருத்தமாக செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான் என்றார்கள். நாம் செய்வது எது என்பது முக்கியம் தான், செய்வதை திருத்தமாக அழகாக செய்வது இருக்கிறதே அதை விட முக்கியம். நபி அவர்கள் சொன்னது எந்த சந்தர்ப்பத்தில் தெரியுமா? புருவ முயற்சி பார்ப்பீர்கள் அந்த பின்னணி சம்பவத்தை சொன்னால், அவருடைய மகன் இப்ராஹிம் வஃபாத்தான நேரத்திலே அவர்கள் அடக்கப்படுகிறார்கள். நபி அவர்கள் கபரின் விளிம்பில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஃபதுல் இப்னு அப்பாஸ் உஸாமத்து இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹும் இருவரும் உள்ளே இருந்து அடக்கிக் கொண்டிருக்கிறார்கள். கபர் மூடப்படுகிறது. மூடப்பட்ட இடத்திலே ஒரு சின்ன இடைவெளி இருந்தது. நபி அவர்கள் அதன் இந்த புர்ஜாவை அடைக்கும்படி சொன்னார்கள். மேலே இருந்தவர்கள் சொன்னார்கள், இதை அடைப்பதினாலோ அல்லது விடுவதனாலோ மையத்துக்கு எந்த நன்மையோ தீமையோ இல்லை என்றார்கள். சொன்னார்கள் என்ன தெரியுமா? என்ன தக்கிர்ரு ஆயினுல் ஹை, ஜியாரத்துக்கு வரவங்க இருப்பாங்க, கபர ஜியாரத்து இருக்கு, இதால தாண்டி போறவங்க இருப்பாங்க, உயிர் உள்ளவன். மரணித்தவருக்கு நன்மையோ தீமையோ இல்லாமல் இருக்கிற அந்த ஓட்டையை அடைப்பதனால், ஆனால் உயிருள்ளவரின் தன் குளிர்ச்சி அடையும் என்றார்கள். நபி அவர்கள் அடக்கி மூடப்படுகிற ஒரு கபர், மூடப்படுகிற ஒரு கபரிலும் அழகை பார்த்தவர்கள், நேர்த்தியை செய்நேர்த்தியை பார்த்தவர்கள். அந்த நேரத்தில் தான் சொன்னார்கள், கபர் மட்டுமல்ல உலகத்திலே மனிதன் எதை செய்தாலும் சரிதான், அதை நீ திருத்தமாக செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று நான் மேற்கொன்னதை சொன்னார். ஆகவே அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லித்தந்தார்களே ஒரு புத்திமதி, ஒவ்வொரு மனிதனின் பெருமதியும் அவன் எதனை அழகாக செய்கிறானோ அது என்று சொல்லித்தான். நாம் செய்வதை அழகாக செய்வது, அதன் மூலம் நமது பெருமதி உயர்கிறது. நேற்று கூட முந்தனால் நேற்றைய முன்தினம் ஒரு பள்ளியினுடைய பிரச்சனை போகிறது. ஒருவர் என்னிடத்தில் சொல்லுகிறார், அந்த பிரச்சனை ஒரு ஹஜ்ரத்
தொழுவிக்கிற இமாம் நேரத்துக்கு வர வர்றது இல்லையா, அது இல்லையா முதல் பிரச்சனை, அது இல்லையா பேசணும். தொழுகையில இருந்து இல்லையா இமாம்ல இருந்து இல்லையா பள்ளியினுடைய ஒழுங்கு ஆரம்பிக்குது, இன்னைக்கு மேலாம் புல்லரிச்சு போடுச்சு. வேறொரு பிரச்சனை அந்த பள்ளியில நடக்குது. அந்த மஹல்லாவாசி சொல்றார், இது எல்லா பிரச்சனையும் வேற பிரச்சனை. முதலாவது எங்கிருந்து பள்ளியில சீர்திருத்தம் வரணும்னு சொன்னா, அதான் இகாமத் இமாமத்தில் இருந்து சீர்திருத்தம் வரணும். போச்சுதா கதை? நிர்வாக பிரச்சனை நடக்கும் அந்த பள்ளியில. அவர் என்ன சொல்றார் கேட்டா, இத பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சொல்லாம சொல்றார், பள்ளியில இருக்கிற இமாம் ஒழுங்க நேரத்துக்கு வரணுமே, சுபுகுக்கு வாரது இல்லை அடிக்கடி. வேற என்ன பேசுறது கேக்குது, விளங்குதா என்னது? நேற்று ஒருவர் போன் பண்றார், ஹசரத் மோலையுமான் கண்டமாய் கத்தி ஏசுறாங்களோ ஹஜ்ஜித்தவர்களுக்கு. முதலாவது இந்த ஹஜ்ஜித்தவர்ல இந்த மோலையுமார் போறது முதலாம் நிக்க சொல்லுங்கிறேன், அவங்க பின்னுக்கு போறாங்க அநியாயங்களுக்கு பின்னுக்கு. நீ வேற எப்படி இதை பத்தி பேசுறது? நியாயமா இல்லையா சொல்றதுல? இது நியாயங்கள் அநியாயங்களை பத்தி விவாதிக்கிற நேரம் அல்ல. ஆனால் அந்த ஒரு பொதுமகன் சொல்றதுல ஒரு நியாயம் தென்படுவதுதான் இல்லையா? இவங்களுக்கு பின்னுக்க இந்த அநியாயங்களுக்கு பின்னுக்கு ஒவ்வொரு டிரவர்ஸ்லையும் பின்னால மூணு நாலு மோலையுமார் மோலி மோலி இவங்களும் ஈடுபடுறாங்க. இந்த மோலையுமார் முதலாவது அந்த அநியாயங்களை பத்தி எந்த மெம்பர்லையும் நீங்கள் பேசுறீங்க இல்லையே. இது வேற எந்த அநியாயத்தை பத்தி நாங்க பேசலாம்? இத பொதுமக்கள் இல்லை என்பதனால் நாம் திறந்து பேசலாம். நமது குறைகளை நாம் என்ன செய்யலாம், பேசிக்கொள்ளலாம். பொதுமக்களுடைய சபையில எல்லாம் பேச முடியாது. ஆளுங்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சபையிலே நாம் என்ன செய்யலாம், நமது குறைகளை நாம் பேசிக்கொள்ளலாம். நமது பள்ளத்தின் அடுத்தவர்களுக்கு காட்ட முடியாது, நாங்க பார்த்துக் கொள்ள வேண்டியது. என்ன பாலிலிருந்து பூத்த வந்திருக்கு. ஒவ்வொருவரும் தன்னுடைய அந்தஸ்தை உணர வேண்டும். நாம் இருக்கிற இடத்தில், நாம் வாழுகிற சூழலில், நாம் செய்கிற தொழில் இடத்தில், சூழலில், சூழ்நிலையில், நாம் யார்? ரஹிம் அல்லாஹும் ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது மகனுக்கு சொன்ன உபதேசம். தன் மகனுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள், மகனே ஒரு மோதிரம் எடுத்து வாங்கி அதில் ஒரு ஃபக் ஒரு கல்லை செய்து கொள், அந்த கல்லிலே நீ எழுதியிருக்க வேண்டும் என தெரியுமா? ரஹிம் அல்லாஹும் அன் ஆரஃப கத்ர நஃப்ஸி, தன்னுடைய அந்தஸ்தை விளங்கிக் கொண்ட மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானான். நான் யார்? என்னுடைய அறிவு தராதரம் என்ன? என்னுடைய பண்பாட்டு தராதரம் என்ன? என்னுடைய குடும்ப பின்னணி என்ன? என்னுடைய கல்வி பின்னணி என்ன? என்னுடைய உஸ்தாதுமாருடைய பின்னணி என்ன? என்னுடைய தாய் தந்தையருடைய அந்தஸ்து என்ன? இவற்றையெல்லாம் விளங்கி ஒரு மனிதன் நடந்து கொள்ள வேண்டும். பெயர் பழுதாகும் போது வெறுமனை என்னுடைய பெயர் மட்டும் பழுதாக மாட்டாது. தொழில் செய்யும் இடத்திலோ வேறு இடத்திலோ எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுடைய பெயர், என்னை வளர்த்தெடுத்து ஆராய்ச்சி விட்ட பெற்றோர்களுடைய பெயர், என்னுடைய உறவுகளுடைய பெயர்கள், குடும்பத்தினுடைய பெயர் எல்லாம் சேர்த்துதான் போகும். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கரு உண்டான நேரத்தில், இல்லை பிள்ளையை கொண்டு வந்த நேரத்தில், பிள்ளையை கொண்டு வந்த நேரத்தில் மக்கள் முதலாவது அவர்களை பார்த்து சொன்னது, மாத்தான அபு கிம்ரா உம்முக்கு பகையா, ஏம்மா விபச்சாரின்னு சொல்லாம சொன்னாங்க, ஆனா குடும்பத்தை எடுத்து தான் சொன்னாங்க. நீ ஒரு கண்ணியமான குடும்பத்தில் உள்ளவ எப்படி செஞ்சுக்கிறியே? உங்களோட வாப்பா ஒரு கெட்ட நடத்த உள்ளவராயிருக்கவும் இல்ல, உங்களோட தாய் ஒரு பிச்சாரியா இருக்கவும் இல்லைன்னு சொன்னாங்க. தாய் தந்தையை தான் முதல் அழுத்தாது சமூகம். புரியுதா என்னது? உங்களோட குடும்ப பின்னணியும் அது இமேஜும் போகும். செய்பவர் ஒருவர் தான், தவறை செய்பவர் ஒருவர் தான். அவருடைய குடும்ப பின்னணி அதுடைய இமேஜ், அவருடைய கல்வி பின்னணி மதரசா உஸ்தாதுமார் அதுடைய இமேஜ் எல்லாம் சேர்ந்து போகும். பார்க்கிறோம், நிறைய பேர் விஷயங்களை பார்க்கிறோம், ஆளுங்கொடி விஷயம். ஆகவே நாம் தொழில் செய்கிற காலம் ஒரு முக்கியமான காலத்தில் இருக்கிறோம். வாழ்க்கையில் நிறைய படிக்க வேண்டியிருக்கிறது, வாழ்க்கையில் நிறைய படிக்க வேண்டியிருக்கிறது. நாம் இன்னும் வாழ்க்கையை படிக்கவில்லை சகோதரர்களே. குர்ஆன் ஹதீஸை படித்திருக்கிறோம், அதை வாழ்க்கையின் வாழ்க்கையில் வந்து இன்னும் நாம் படிக்கவில்லை சரியாக. 45 வயதில் இருக்கிறேன். வாழ்க்கை என்றால், வாழ்க்கை என்றால் என்னவென்று மெல்லிசாக இப்பொழுது கொஞ்சம் விளங்குகிறது. 45 வயது எனக்கு. சலீம் ஹஜ்ரத் அவங்க வேண்ட வரும் போது வயசத்தினு கேட்டாங்க, நீங்களே சொல்லுங்க என்னன்னு. அச்சொட்டா சொன்னால் 45, அவருக்கு எப்படி அவருக்கு கொஞ்சம் தெரியல, 45 சரியா சொல்லிட்டீங்க என்றேன். 45 வயதில் இருக்கிறேன். வாழ்க்கை என்றால் என்னவென்று இவ்வளவு அனுபவங்களை பட்டதுக்கு பிறகு இப்பொழுதுதான் 10 மெல்லிசாக விளங்குகிறது.
வாழ்க்கையில் நிறைய படிக்க வேண்டியிருக்கிறது. 40 பிறகு வாழ்க்கை கொஞ்சம் விளங்க ஆரம்பிக்கிறது. எத்தனையோ நடைபெற்ற சம்பவங்கள் யாவும் அனுபவங்களாக கொள்வோம். ஒவ்வொன்றும் அனுபவம் தான். நாம் சந்தித்தவை, சந்தித்தவர்கள், எதிர்கொண்டவை, எதிர்கொண்டவர்கள், செய்தவை, செய்தவர்கள், எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவம். படிப்பதற்கு ஒவ்வொன்றிலிருந்தும், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலிருந்தும், ஒவ்வொருவரிலிருந்தும் நிறைய நமக்கு இருக்கின்றன. பாடங்களாக பெற்றுக்கொண்டு நம்மை திருத்திக் கொள்வோம், நாம் திருத்திக் கொள்வோம். இந்த வாலிப பருவத்தில் நாம் நம்மை திருத்தி ஒழுங்கான ஒரு செப்பனிடப்பட்ட வாழ்க்கை அமைப்பில் நம்மையும் நமது பொறுப்பின் கீழ் உள்ளவர்களையும் போட்டுக்கொள்ளவில்லை என்றால் இந்த 40 பிறகு, 45 பிறகு எல்லாம் கஷ்டம் அதை செய்து கொள்வது. அல்லாஹ் நம்மை பார்த்து சொன்னான், உம்மையும் உமது குடும்பத்தையும் பாதுகாத்துக்கிறது உம்முடைய பொறுப்பு. இதில் இருந்து நரகத்தில் இருந்து சமூகத்தை பாதுகாக்கும்படி அல்லாஹ் நம்மிடத்தில் சொல்ல இல்லை. நான் சொல்வது பிள்ளையார்ந்த திருத்தங்கள், உங்களையும் உங்களது குடும்பத்தவர்களையும் உமது பொறுப்பின் கீழ் உள்ள குடும்பத்தினரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஒன்னா சேர்ந்து அல்லாஹ் சொல்ல இல்லை. மனிதர்களுக்கு நாம் எட்டி வைக்க வேண்டும், புரியுதா? தப்லீக் செய்ய வேண்டும், மனிதர்களுக்கு நல்லது கெட்டதை சொல்ல வேண்டும். அதோடு நம் கடமை முடிந்தது. பதக்கிர் இன்னமா அந்த முதக்கிர் லஸ்த அலைஹிம் பிமுஸ்தயிர். ஆனால் உங்களுடைய குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாப்பது அது உங்களுடைய கடமை. பூ அம்புத்தம் வஹ்லிக்கும் நாரா, மனிதர்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பது உங்களுடைய கடமை அல்ல, சொல்லிக் கொடுப்பது உங்களுடைய கடமை. ஆளுங்களாகி நமக்கு ஆகக்கூடியது அதுதான் மனிதர்களுக்கு. ஆனால் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் நமது குடும்ப வாழ்க்கையிலும் இஸ்லாத்தை பாதுகாப்பது அது நம்முடைய கடமை. பாதுகாத்தே ஆக வேண்டும் நரகத்திலிருந்து நம்மையும் நமது பிள்ளைகளையும். நரகத்திலிருந்து நம்மையும் நமது பிள்ளைகளையும் பாதுகாப்பது என்றால் நமக்குள்ளும் நமது பிள்ளைகளுக்குள்ளும் நமது மனைவி மக்களுக்குள்ளும் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும். ஆகவே இந்த வாலிப பருவத்தில் நீங்கள் முன்மாதிரியாக கொல்லப்படக்கூடிய இந்த காலத்தில் நீங்கள் மிக மிக விசுவாசமாக அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் என்பதில்லை, நானும் இருக்கிறேன், முதலாவது நான் இருக்கிறேன். நாம் அல்லாஹ்வுக்கு மிக விசுவாசமாக இருக்க வேண்டும் நம்முடைய பணியில். ஏனென்றால் நம்மை வைத்துதான் மனிதர்கள் ஹலாலையும் ஹராமையும் தீர்மானிக்கிறார்கள். நம்மை வைத்துதான் மனிதர்கள் தையிபையும் ஹபீசையும் தீர்மானிக்கிறார்கள். நம்மை வைத்துத்தான் மனிதர்கள் தாகிரையும் நஜிசையும் தீர்மானிக்கிறார்கள். செய்வதை அழகாக திருத்தமாக செய்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். நாம் யாரும் நிரப்பமாக எதையும் செய்துவிடிக்க முடியாது, தவறுகள் இருக்கும். ஆனால் தவறுகள் நடைபெறும் போது தொடர்ந்து நடைபெறாமல் பாதுகாத்துக் கொள்வோம். சமூக பணிகளில் இருக்கும் போது தவறுகள் வரும், சமய பணிகளில் இருக்கும் போது தவறுகள் வரும். தவறு ஒரு தடவை நடைபெற்றால் அந்த தவறை அதனோடு நாம் முடித்து தௌபாக செய்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இஸ்ரார் செய்வது கூடாது. ஆங்கிலத்திலே சொல்வார்கள், மேக்கிங் எ மிஸ்டேக் இஸ் நாட் எ மிஸ்டேக். ஒரு தவறை செய்வது தவறு அல்ல, அதுதான தவறு. பட் ஃபெயிலியர் டு லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக் இஸ் த மிஸ்டேக். ஆனால் செய்த தவறிலிருந்து படிப்பதற்கு தவறுவது தவறு என்பார்கள். நாம் ஒரு கட்டாயம் செய்து விட்டோம் தவறை, அது தவறல்ல, மனிதன் தவறு செய்து விட்டான். ஆனால் செய்த தவறிலிருந்து பாடம் படிக்காமல் இருப்பது இருக்கிறதே, அதுதான் தவறு. மூன்று வகையான முறையில் மனிதன் அறிவை பெறுகிறான். ஒன்று வாசித்து, இன்னும் ஒன்று ஆசிரியரிடமிருந்து படித்து. ஒன்று முதாலா, மற்றது முஷாபஹா. இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலை அருமையான நூலில் இரண்டு வழிகளை சொல்லியிருக்கிறார்கள். நான் மூன்றாவது ஒரு வழியையும் வளமையாக சொல்வதுண்டு. ஒன்று முத்தாலா, மற்றது முஷாபஹா. நான் சொல்வது தஜ்ரிபாவையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அனுபவம், அனுபவம் பெரிய ஆசான். ஒரு மனிதன் தனக்கு நேர்ந்த நிகழ்வு அனுபவத்திலிருந்து பாடம் படிக்க வேண்டும். நாம் ஆளுங்கள் என்ற வகையில் அதனை செய்ய தவறுவதானது இன்னும் இன்னும் பெரும் குற்றமாக இருக்கும். வாழ்க்கையில் நிறைய தவறுகள் விட்டிருக்கிறோம். அந்த தவறுகள் ஒவ்வொன்றும் ஒன்றோடு முடிவடைய வேண்டும்.
தொடர்தலையாக இருக்கக்கூடாது. இந்த ஒழுக்கத்தையும் நாம் பெறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, அமெரிக்காவின் ஒரு காலை ஜனாதிபதி, இப்பொழுது வருபவர்களும் அவரின் வழியில்தான் போய்கொண்டிருக்கிறோம், போவதற்கு முயற்சிக்கிறோம் என்று சொல்கிற அமெரிக்கா டொலரை எடுத்து பார்த்தால் அவருடைய படம் இருக்கு, அப்ரஹாம் லிங்கன். அப்ரஹாம் லிங்கன் ஒரு மிகவும் பின்னடைந்த குடும்பத்திலிருந்து முன்னேறி வந்தவர். அதாவது அவர்களுடைய குடும்ப தொழில் செருப்பு செய்யும் தொழில், சப்பாத்து செய்கிற தொழில். அவர் கஸ்புன் தனி அல்லவா, சப்பாத்து செய்கிற தொழில் கஸ்புன் தனி என்றார்கள். ஆனா இப்ப அது பெரிய இண்டஸ்ட்ரி, சப்பாத்து தைக்கிறது தான் இப்ப கஸ்புன் தனி, சப்பாத்து செய்வது இப்ப என்ன ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இப்ப இது எப்பவும் சுற்றதெல்லாம் ஒரு காலத்தில் இந்த விரவைகள் ஊட்டுக்குழந்தை செய்கிற தொழில், இப்ப அதுக்கென பெரிய மெஷின் லட்சக்கணக்கான ரூபாய்கள் கொண்டு கொடுத்து செலவழித்து ராட்சத மெஷின் போட்டு அதுல இருந்து என்ன எத்தனையோ ஹோட்டல்களுக்கு அது பெரிய என்ன ஹோம் இண்டஸ்ட்ரி, வீட்டு கைத்தொழிலா போயிட்டு. இப்ப வீட்டு கைத்தொழில் என்ற நிலையை மாறி ஒரு காலத்தில் கொட்டேஜ் இண்டஸ்ட்ரி, அதாவது குடிசை கைத்தொழில், பிறகு ஹோம் இண்டஸ்ட்ரி வீட்டு கைத்தொழில், இப்பொழுது அந்த இடியப்பம் சொல்லுவது அது ஒரு பெரிய ஃபேக்டரியாக ஆகி போயிட்டு. ஒரு காலத்தில் தப்பாத்து செய்வது ஒரு கஸ்புன் தனி, ஒரு அதாவது எல்லோரும் செய்ய மாட்டார்கள். சுகஹாக்கனும் பேசிருக்கிறார்களே, கஃபாத் பார்க்கும் போது அப்படி சொல்லியிருக்கிறாங்க தானே, கஃபாத் பார்க்கும் போது என்ன என்ன ஒரு ஒரு ஷரீஃபாக இருக்கணும், தனி ஆன கஸ்புள்ளவங்களுக்கு ஷரீஃபான கஸ்புள்ளவர்களுடைய பொருத்தம் இருக்க மாட்டாதுன்னு பேசியிருக்கிறார்கள். கஃபாத் பார்க்கிறது உள்ளது, சஹைய ரூல் இன்னும் தப்பிக்கும். இப்ப பில் கிளின்டன் அப்ரஹாம் லிங்கன் இந்த பின்னணியிலிருந்து வந்தவர், அவர் முன்னேறி ஒரு சமயத்தில் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக மாறிவிட்டார். இப்பொழுது அவருடைய செனட் கூடுகிறது, அவருடைய கன்னி உரை, அந்த கன்னி உரையை நிகழ்ச்சா கொண்டிருக்கும் போது அந்த செனத்தில் இருந்த எதிர்கட்சியில் இருந்த ஒருவர் மிஸ்டர் லிங்கன் உங்களுடைய தந்தை என்னுடைய குடும்பத்துக்கு செருப்பு செய்து தந்தவர் என்பதை நீங்கள் மறந்துட வேண்டாம் என்று சொன்னார். அதெல்லாம் நீங்கள் எல்லாம் சுமர்ஜா இந்த எங்கே இருந்தவனுவோ கட்டரில் இருந்தவனும் எல்லாம் நினைச்சிக்கிறீங்க வந்திருக்கிறீங்க இந்த உயர் கதிரைக்கு. முழு செனட்டும் திருட்டது. லிங்கன் என்ன சொன்னார் தெரியுமா? ஆம், உங்களுடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல, என் தந்தை செருப்பு செய்து கொடுத்தார், சப்பாத்து செய்து கொடுத்தார், இங்கு இருக்கக்கூடிய பல பேருடைய குடும்பத்துக்கு என்னுடைய தந்தை சப்பாத்து செய்து கொடுத்திருக்கிறார். ஆனால் என்னுடைய தந்தை சப்பாத்து செய்யும் போது தன்னுடைய முழு ரூஹையும் அதனை போட்டு செய்தார். என்னுடைய தந்தையின் சப்பாத்துக்கள் வெறும் சப்பாத்துக்கள் அல்ல, அவருடைய முழு ஆன்மாவும் அதற்குள் இருந்தது. நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன், என் தந்தை செய்து கொடுத்த சப்பாத்தில் ஏதாவது குறை இருந்திருக்கிறதா, பீந்து போனதோ வேற ஏதாவது டேமேஜ் வந்தது என்ன? அப்படி இருந்தால் சொல்லுங்கள், எனக்கும் நன்கு சப்பாத்து செய்ய தெரியும், நான் உங்களுக்கு அதுக்கு பதிலாக ஒரு சோடி சப்பாத்து இனாமாக செய்து தருகிறேன். ஆனால் என் அறிவு கட்டியவரை என் தந்தையின் சப்பாத்துக்களில் எவரும் கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. காரணம், அவருடைய சப்பாத்தை செய்யும் போது அவர் அதற்குள் தனது முழு உயிரையும் விட்டு செய்தார், முழு ஆன்மாவையும் விட்டு செய்தார். சிரித்த செனட் அவரின் பதிலோடு அடங்கி போனது, அசடு வழி ஆரம்பித்தது அவர்களின் முகங்களில். இப்படி நாம் செய்கிறது எது என்பது முக்கியமல்ல. கஞ்சி காய்ச்சிற தொழிலாக இருந்தாலும் இஸ்லாத்தின் முறையை பேணி அதனை இஸ்தானோடு இத்மானோடு நம்முடைய முழு ஆன்மாவையும் போட்டு செய்வோம் என்றால் அடுத்தவர்கள் நம்மை பார்த்து வியந்து போவார்கள். ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நாம் தொடர்வோம். வெளி உலக வாழ்க்கையில் முன்மாதிரியான வாழ்க்கை என்று சொல்லுகிற நேரத்தில் ஒரு பகட்டுக்கான வாழ்க்கை என்ற அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். உள்ளூர நமது ஆன்மாவும் சேர்ந்து, நமது பதன் மட்டுமல்ல நமது ரூகம் சேர்ந்து முன்மாதிரியான வாழ்க்கையாக அமைந்து போகட்டும். இந்த விடயங்களை நினைவூட்டிக் கொள்வதற்கு, அடிக்கடி ஞாபகம் செய்து கொள்வதற்குத்தான் உங்களை இந்த மதரசா இப்படியான ஒரு ஏற்பாடு இருந்திருந்து செய்து வருகிறது. இந்த சந்திப்புகள் அதிகம் நடைபெற வேண்டும், நீண்ட இடைவெளி இல்லாமல் நடைபெற வேண்டும்.
உங்களுடைய மதரசாவுக்கு நீங்கள் வருவது என்பது அது உங்களுக்கு பழைய நாட்களை நினைவூட்டுவதாக, பசுமை நினைவை மீண்டும் உங்களுடைய இதய கமலங்களில் கொண்டு வந்து வைப்பதாக இருக்கும் ஒன்று. இரண்டாவது, உங்களுடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கு பள்ளி நட்பு இருக்கிறது, பள்ளி நட்பு இருக்கிறது. எல்லா நட்புகளிலும் ஒரு வித்தியாசமான நட்பு, கல்வி நட்பு என்று ஒன்று இருக்கிறது, இலக்கிய நட்பு என்று ஒன்று இருக்கிறது, அறிவு நட்பு என்று இருக்கிறது, அயல் நட்பு என்று இருக்கிறது. ஆனால் இந்த நட்புகளில் எல்லாம் ஒரு எல்லை இருக்கும். பள்ளி நட்புக்கு எல்லை கிடையாது என்பார்கள். உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். நம்முடைய அயல் வீட்டுக்காரன் நம்முடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பவன் ஆகக்கூடி என்ன செய்யலாம் அவரோடு? சோமாய்க்கிறீங்களா? வேற என்ன செய்யலாம்? அரசியல் கொஞ்சம் கதைக்கலாம், அப்படிதானே? வேற என்ன பேசலாம்? ரோட்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா, கான்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா பேசலாம். வாகனத்தை மாத்திட்டு போல இல்லையா பேசலாம். வேற என்ன பேசலாம்? நேத்திரோ சொன்னி வந்த மாதிரி இருந்துச்சு எங்க பயணமோ, அவ்வளவு பேசலாம். வேற என்ன பேசலாம்? மதரசாவில் நீங்க ஒரு இடத்துல கடமை புரியுறீங்க, அங்க இருக்கிற ஹசரத்மாரோட நீங்க என்ன பேசலாம்? பாடத்தை பத்தி பேசலாம், புள்ள கடைசிக்கின்றத சொல்லலாம், வேற என்ன சொல்லலாம்? சம்பளம் நேரத்துக்கு கடைசித்தான கேட்டுக்கொள்ளலாம். வேற பள்ளி நட்பு இருக்குது, அது 15 வயசு 16 வயசு 17 வயசுல உள்ளது. நீங்க 50 60 வயசுல கண்டாலும் மச்சான் இப்படிதான் கலப்பீங்க இல்லையா? உங்களுடைய பதவி, உங்களின் வயது, உங்களின் அந்தஸ்து எல்லாம் ஒரு பக்கம் வைத்து விடுவீர்கள். நினைத்து வைப்பதல்ல, அதை பற்றி நினைக்காமலே அது போய்விடும். அந்த 14 15 16 வயது நிவாமியாவின் ஒன்றாக கூடி விளையாடியவை, புரட்டியவை. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்டவனே, பள்ளி நட்பு பலதும் கதைக்கலாம், அதுக்கு எல்லை இல்லை. பத்தும் பலதும் கதைக்கலாம். சீனி கலவெடுத்தது, தண்ணி அடித்தது, எல்லாம் கலப்போம். அது ஒரு காலம் இல்லையா? அது ஒரு முஸ்பாத்திக்கு, விளையாட்டுக்கு செய்தது, வெட்டிக்கு செய்தது, நல்லவை கெட்டவை எல்லாவற்றையும் 50 60களிலும் என்ன செய்யலாம்? கதைக்கலாம், பேசலாம். வாழ்க்கையில் இப்ப என்ன செய்தி, எத்தனை புள்ள, என்ன செய்யறாய், அவனை தந்தியா, இவனை தந்தியா, அவன் எங்க இருக்கிறான், இவன் நிற்கிறான், இவனுக்கு சோமிலையா பாங்க போவோமா, அவனுக்கு கஷ்டமா, அவனுக்கு ஏதாவது உதவி செய்வோமே. எல்லையற்ற ஒரு நட்பு தான் பள்ளி நட்பு. ஆகவே தான் நட்புகளில் எல்லாம் சிறந்த நட்பு பள்ளி நட்பு என்று சொல்வார்கள். வரையறையற்ற நட்பு என்று பள்ளி நட்பை சொல்வார்கள். ஆகவே இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இந்த மதரசாவில் இருக்கிறது, நீங்கள் அடிக்கடி கூடுகிறீர்கள். ஆனால் இந்த ஒன்று கூடல்கள் உங்களுடைய நட்பை புதுப்பித்துக் கொள்வதற்கும், உங்களுடைய நினைவுகளை மீட்டிக் கொள்வதற்கும், இறைமீட்டல் செய்வதற்கும் காரணமாகவும், உந்தாகவும், வழியாகவும் அமையும். அதே சமயத்தில் மதரசாவுக்கும் நன்மை தரக்கூடியதாக அது அமைய வேண்டும். நீங்கள் மதரசாவுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று பல வகைகளில் நன்றி செலுத்தலாம். பிறவி விவகாரம் செய்தும் நன்றி செலுத்த பாருங்கள். மதரசாவின் சேவைகள் இருக்கும். நன்றாக இருக்கிறோம் என்பதன் அர்த்தம் நிரப்பமாக இருக்கிறோம் என்று நீங்கள் கொள்ளக்கூடாது. வரவேற்புரை நிகழ்த்தும் போது நாம் இன்று நன்றாக இருக்கிறோம் என்று சொன்ன போது குறைந்ததிலும் அல்லாஹுவை நினைத்து சொல்கிறார், குறைவிலும் அல்லாஹுவை நிறைவாக பார்க்கிறார். நன்றாக இருக்கிறோம் என்பது நிறைவாக இருக்கிறோம் என்ற அர்த்தத்தை கொடுக்க மாட்டாது. குன் வக்குன் கனி அன் தக்குன் அஷ்கரன்னா சென்றார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனாஅத் என்பது சிறிதோ பெரிதோ கொஞ்சமோ அதிகமோ இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது, அப்படித்தானே கனாஅத் ஹதீஸ் அப்படித்தானே வருது. குன் வரி அன் தக்குன் அபதன்னா வக்குன் கனி அன் தக்குன் அஷ்கரன்னா. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில் ஆக இலேசானதும் நல்லதும் ஆகும் நன்றியும் என்ன தெரியுமா? அல்லாஹ் தந்திருக்கிறத கொண்டு போதுமாக்கிக் கொள்வது. போதுமாக்கிக் கொள்வது என்பது நிறைவாக கிடைத்து விட்டது என்பதன் அர்த்தம் அல்ல, அது சுக்குர். அதான் ஹஜ்ரத் சொன்னது. ஆகவே மதரசாவுக்கு நிறைய தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகளை ஹசரத்தோடு இருந்தால், அதிபரோடு இருந்தால், நிர்வாகத்தோடு இருந்தால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவற்றை நிறைவேற்றி கொடுப்பதற்கு வழிபாருங்கள். அது ரெண்டு வகையில் உங்களுக்கு நன்மை. ஒன்று, உங்களை உருவாக்கி விட்ட இடத்துக்கு நீங்கள் செய்கிற சுக்குர். இரண்டாவது, உங்களுக்கு அது சதக்காவாக இருக்கும், சதக்கத்தின் ஜாரியாவாக கூட இருந்து விட்டு போகும். ஆகவே அதை பற்றி கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கிடையிலே ஒரு ஒரு அமைப்பை உருவாக்குங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு கட்டுமானத்தை உருவாக்கலாம், ஒரு நிர்வாக கட்டுமானத்தை உருவாக்கி அதன் மூலமாக உங்களுக்கு இந்த வேலைகளை ஒருங்கிணைத்து ஒழுங்குபடுத்தி செய்து கொள்ளலாம். பழைய மாணவர் அமைப்பொன்றை உருவாக்குங்க. பழைய இடங்கள், பழைய மதரசாக்கள், புதிய மதரசாக்கள் என பல இடங்களில் உருவாக்கி விட்டார்கள். அழகாக சிறப்பாக செயற்படுகின்றார்கள். பல இடங்களுக்கு நான் போயிருக்கிறேன், அந்த கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன். ஆகவே உங்களால் முடியாது என்று ஒன்றில்லை, எல்லாமே முடியும். முடியாது என்று ஒன்றில்லை. பிஹவுலில்லாஹ் லா ஹவுல வலா குவ்வத்தை இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவியினால் தாராளமாக முடியும். நம்மால் முடியாது என்று நாம் எதையும் விட்டு விட்டு போவதற்கு இல்லை. நம்முடைய முயற்சி அல்லாஹ்வுடைய துணை, தொட்டால் அவன் துணை செய்வான். ஆகவே ஷுரா செய்வது அழகாக திட்டமிடுவது, ஒழுங்காக இயங்குவது. ஷுரா அழகான திட்டம், ஒழுங்கான இயங்குதல். இது மூன்றும் சரியாக அமையும் என்றால் அழகாக திருத்தமாக உங்களுடைய பணிகளை இந்த மதரசாவுக்கு நல்கி கொண்டிருக்கலாம். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் இந்த மதரசாவின் வளர்ச்சியில் உங்களது பங்கும் இருந்து கொண்டே இருக்கும். அநேகம் பேர் மதரசாவில் ஓதுகிற காலத்தில் காட்டுகிற கரிசனை மதரசாவில் முடித்துவிட்டு போனதற்கு பிறகு அந்த சிரியாவை பார்த்து அந்த மன்னன் முஸ்லிம்களிடத்தில் இருந்து அடிபட்டு போன நேரத்தில் சலாமுன் அலைக்கியா சூரியா சலாம் சொன்னது போல் சலாமுன் அலைக்கியா நிபாமியா சலாம் நாம் சொல்லிவிட்டு போய்விடக்கூடாது. ஆகவே இந்த குவ்வத்தான பருவத்திலே ஒரு பத்திரத்தும் கவிஜா அபிஜா அபிஜா இந்த பருவத்திலே நீங்கள் செய்கிற இந்த பல பணிகளுள் நீங்கள் உங்களுடைய மதரசாவுக்காக வேண்டி திட்டமிட்டு செய்கிறீர்கள். ஆனால் திட்டமிட்டு ஒழுங்காக பல பணிகளை செய்வதற்கு பாருங்கள், நம்முடைய தேவைகள் அதிகரிக்கும். புதிது புதிதாக தேவைகள் வரும். அவற்றுக்கெல்லாம் ஈடு கொடுக்கக்கூடிய அமைப்பில் பழைய மாணவர் அமைப்புகள் இயங்க வேண்டும். பழைய மாணவர்கள் என்பது ஒரு கல்லூரியின், நான் ஏற்கனவே சொன்ன வட்டத்தின் ஒரு பகுதி. கல்லூரியில் நான் ஏற்கனவே சொன்னேன், அதிபர், ஆசிரியர்கள், நிர்வாகிகள், மாணவர்கள், பெற்றோர்கள், அபிமானிகள், முத்தபர்ரோன் அதாவது கொடுப்பவர்கள் இருக்கிற பரோபகாரிகள், அதுபோல இன்னும் ஒரு பகுதிதான் பழைய மாணவர்கள். பழைய மாணவர்கள் என்பவர்கள் பெரும் சக்தி. ஒரு மதரசா நடக்கிறது, அது முழுக்க முழுக்க பழைய மாணவர்கள் தான் நிர்வாகமாக இருந்து நடத்துகிறார்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இது உஸ்வத்துன் ஹசனா. நிர்வாகம் முடிந்திருந்தது, ஏதோ முன் பின்னாகி அவர்கள் பிரிந்து போனார்கள் என்று வையுங்கிறேன். ஆனால் இப்பொழுது நிலையில் அந்த மதரசாவின் நிர்வாகத்தை முழுமையாக நின்று செய்வது யார் யார் செய்கிறார்கள்? பழைய மாணவர்கள். நிர்வாகத்து மனிதர்கள் ஒன்றை விளங்குங்கள், மனிதர்கள் பணிபுரியும் இடங்களில் பிரச்சனைகள் வரும். அவ்வப்போது அந்த இடம் பாதுகாக்கப்பட வேண்டும். பிரச்சனைகள் வரும்போது யாரோ ஒருவர் விட்டு ஒதுங்கிக் கொள்ள வேண்டும், அந்த இடம் பாதுகாக்கப்பட வேண்டும். எப்படியோ அவர்களுடைய பிரச்சனை ஒன்று வந்திருக்கலாம், இருந்த நிர்வாகம் கைவிட்டது, இன்னும் ஒரு நிர்வாகம் பாரம் எடுக்க வேண்டியிருந்தது. அங்கே ஓடி வெளியேறிய மாணவர்கள், பழைய மாணவர்கள் பாரம் எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த வரைக்கும் சிறப்பாக செய்கிறார். அந்த மதரசாவுக்கு ஒரு பெருமையா இல்லையா? சில வேளை அப்படியான ஒரு நிலை வரலாம். நாம் அதற்கெல்லாம் தயார் கொடுக்கக்கூடியவர்களாக, தயாராக இருக்க வேண்டும், அதுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்களாக. ஆகவே இந்த மதரசா உங்களை வளர்த்து விட்டு இருக்கிறது என்பதற்காக நீங்கள் அதற்கு செய்கிற முக்காபா அபுமா ஒரு பெரிய மகத்தான எங்களுக்கு கிடைத்து தவிர வேறு என்ன உபகாரம் நாம் செய்யலாம்? இந்த ஆயத்தை எந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி சொல்லி கேட்டார்கள் தெரியுமா? அம்துபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த ஆயத்தை ஒரு கட்டத்திலே சொன்னார்கள். அதனை அந்த ஆயத்தை ஓதும் போதெல்லாம் அந்த சம்பவம் வரும், சூரத்துர் ரஹ்மானில் ஓதும் போது நினைவுக்கு வரும். அவர்கள் மிஸ்ரை வெற்றி கொள்கிறார்கள், மிஸ்ரை வெற்றி கொள்கிறார்கள், முழு மிஸ்ரையும் வெற்றி கொள்ளவில்லை. அப்பொழுதுதான் நுழைகிறார்கள் மிஸ்ருக்குள். பல்பைஸ் என்ற இடத்திற்குள் தான் முதலாவது. என்றால் பல்பைஸ் என்பது அலெக்சாண்ட்ரியாவுக்கு இஸ்கந்தரியாவுக்கு அருகே உள்ள ஒரு பிரதேசம். அந்த நேரத்தில் காஹிரா அல்ல அதனுடைய கேபிட்டல் சிட்டி, காயிதா ஆசிமா. அந்த நேரத்தில் இஸ்கந்தரியா தான் மிஸ்ரினுடைய தலைநகராக இருந்தது. ஒரு கேந்திர ஸ்தானம் தான், இடம் தான் அவர்கள் மிஸ்ருக்குள் நுழைவதற்கு வாய்ப்பாக இருந்தது பல்பைஸ். அதன் ஊடாகத்தான் தன்னுடைய படையை கொண்டு போனார்கள் அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நேரத்திலே ரோமாபுரிக்கு கீழ் இருந்தது மிஸ்ர். இஸ்கந்தரியாவில் தான் இருந்தான் முக்கவ்கிஸ். அவனுடைய படைகள் எதிர்த்து போராடின, தோல்வி கண்டன. அந்த நேரத்தில் பிடிபட்டிருந்த யுத்த கைதிகள் கொஞ்சம் பேர், அவர்களில் எவரும் எவரெவர் இருக்கிறார்கள் என்று பார்த்தபோது முக்கவ்கிஸ் மன்னனுடைய, மிஸ்ரின் மன்னன், அவனின் மகளும் அந்த படையில் பிடிக்கப்பட்டிருந்தான். அம்ரு இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே தகவல் வந்தது, பிடிபட்டுள்ள சிறை கைதி யுத்த கைதிகளில் அஸ்ரல் ஹர்பில் எகிப்து இஸ்கந்தரியாவின் அபீமுல் இஸ்கந்தரியாவின் மகளும் இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழைய சரித்திரமெல்லாம் அம்ரு இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவுக்கு நினைவுக்கு வந்தது. ஹிஜ்ரி 6 கடைசியிலும் ஹிஜ்ரி 7 ஆரம்பத்திலும் நபி அவர்கள் உலகத்தின் முக்கிய நாடுகளின் அதிபர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் அல்லவா. முக்கவ்கிஸுக்கும் ஒரு கடிதம் அனுப்பினார்கள் இஸ்லாத்தி தழுவும்படி. அந்த நேரத்தில் முக்கவ்கிஸ் இஸ்லாத்தி தழுவவில்லை, உங்களுக்கு தெரியும். ஆனால் நபி அவர்களின் கடிதத்தையும் அவர்களது அதனை சுமந்து சென்ற தூதரையும் மிகவும் கண்ணியப்படுத்தினார். அன்பளிப்புகள் கொடுத்து அனுப்பினார். 2 அடிமை பெண்களையும் கொடுத்து அனுப்பினார். அவங்களுக்கு தெரியும், 1 மாரியத்துல் கிபிதியா, அதான் கொப்பிக் கிடைக்கும், கொப்பிக்கு பிரச்சனை இருக்குதே அந்த கிறிஸ்தவர்கள். மற்றது யார், இன்னும் ஒரு பெண், 2 பெண்ணை கொடுத்து அனுப்பினார். சீரீன் என்ற ஒரு பெண், சீரீனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்தான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க, அவங்க மூலம் முடிச்சு கொண்டாங்க. மாரியத்துக்கு வித்தியாசம் யார் முடிச்சது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல பிறந்த பொறுப்புள்ளதான் ஏற்கனவே சொன்னேன், யாரு, இப்ராஹிம். இந்த நேரத்தில் அம்ரு இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முக்கவ்கிஸ் நபி அவர்களை கண்ணியப்படுத்தியது, அவர்களின் கடிதத்தை கண்ணியப்படுத்தியது, அவர்களின் தூதரை கண்ணியப்படுத்தியது தான் ஞாபகத்துக்கு வந்தது. சொன்னார்கள், கேட்டார்கள் தன்னுடைய தன்னுடைய படைகளிடத்திலே, ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். சொன்னார்கள், இஹ்சானுக்கு இஹ்சான் தான். அப்படியா, என் நபி அவர்களுடைய கடிதத்தை மதித்த முக்கவுக்கு சிந்தும் இருக்கிறார், அவருடைய மகள் இதனை பிடிபட்டிருக்கிறார், அவருக்கு நாம், நபி அவர்களுக்கு இஹ்சான் செய்தவரை நாம் இஹ்சான் செய்யக்கூடாதா, அவரின் புதல்வியையும் அவரோடு பிடிபட்டிருக்கிற அனைவரையும் நாம் விடுதலை செய்து விடுவோமே, விட்டுவிட்டார்கள். நம்முடைய முன்மாதிரிகள் செய்ததை பாருங்கள். மோட்சான பிறகும் எவரவரோ எவரவருக்கு செய்த இஹ்சானுக்கு எவரவரோ, இந்த இஹ்சான்களுடைய வெளிப்பாடு தான் சகோதரர்களே இந்த சம்பவத்தின் தொடர் தான். அந்த பிள்ளையின் மகளின் பெயர் அர்மானூசா. அர்மானூசா தன்னுடைய காதிமாகோடு இருந்தாள், வேலைக்காரியோடு. அவளின் பெயர் பர்பாரா. பர்பாரா சொல்லுகிறாள், அர்மானூசாவை பார்த்து, எஜமாத்தியை பார்த்து, அரபிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. அரபிகள் என்பது முஸ்லிம்களை சொல்லுகிறார்கள், நாம் என்ன செய்யலாம். அவள் என்ன சொன்னால் தெரியுமா, வரலாற்றில் பொன்னெழுத்துக்காக குறிக்கப்பட வேண்டும், முஸ்லிம்களை அன்று தொட்டு இன்று வரைக்கும் பயங்கரவாதிகள் என்றும், வேறு வார்த்தைகளினாலும் சுற்றுபவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொன்னால் தெரியுமா, இன்னி லஆமனு அலா நஃப்ஸி வ இர்பி ஃபி ஹைமத்தில் அரபி வலா ஆமனு அலா நஃப்ஸி ஃபி கஃப்ரி அபி என்றார்.
அரபி முஸ்லிமுடைய கூடாரத்தில் என் மீதும் என்னுடைய மானத்தின் மீதும் நான் அச்சமற்றிருப்பேன்,
என்னுடைய தந்தை முகவுக்கிசின் மாளிகையில் என் மீது நான் அச்சமற்றிருப்பதில்லை.
தன்னுடைய சொந்த வீட்டுக்குள் ஒரு பெண்ணுக்கு அவருடைய மானத்துக்கு உத்தரவாதம் இல்லாத காலத்தில் தான் நம்முடைய சஹாபிகள் உத்தரவாதம் கொடுத்ததை அவள் காணவில்லை. ஆனால் முஸ்லிம்களுடைய சேனை எங்கெங்கெல்லாம் போனதோ அங்கெங்கெல்லாம் முஸ்லிம்களுடைய பண்பாட்டை தடுத்து வைத்திருந்தார்கள். நபி அவர்கள் போகும் போது என்ன குர்ஆன் பிரதிகளை விட்டு போனார்கள். விட்டு விட்டு போனது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அபூபக்கர், உமர், அபு ஹுரைரா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குர்ஆன் பிரதி, ஒவ்வொரு குர்ஆன் பிரதியும் எங்கெங்கெல்லாம் படையாக போனதோ அங்கெங்கெல்லாம் மனிதர்கள் பார்த்தது குர்ஆன் பிரதி, மனித ரூபத்தில் இருந்து குர்ஆன் பிரதியை கேள்விப்பட்டிருந்தார்கள். முஸ்லிம்கள் அவ்வளவு அமைதியானவர்கள், உரிமைகளை மதிப்பவர்கள். அதான் சொன்னார்கள், அரபியின் கூடாரத்தில் என் மீதும் என்னுடைய மானத்தின் மீதும் நான் அச்சமற்று இருப்பேன். ஒரு பெண் சொல்லுகிறாள், அரசகுமாரி சொல்லுகிறாள், ஆனால் என்னுடைய தந்தையின் மாளிகையில் நான் என் மீது அச்சமற்று இருப்பதில்லை. நம்முடைய மதரசாவுக்கு நாம் முஹ்ஸின்களாக இருப்போம், அங்கிருந்து நமக்கு கிடைத்த இஹ்சானுக்கு அன்புள்ள பிரியமானவர்களே நிறைவுக்கு வர வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நாம் யார், நம்முடைய நிலை என்ன, நம்முடைய அந்தஸ்து என்ன, இந்த மதரசா என்ன, இந்த மதரசாவுக்கும் நமக்கும் இடையிலான தொடர்பு என்ன, இந்த மதரசாவில் நமக்கு கற்றுத்தந்த ஆசான்களுக்கும் நமக்கு இடையிலான தொடர்பு என்ன, நமது வெளி உலக வாழ்க்கை என்ன, நமது தொழில் வாழ்க்கை என்ன, நாம் செய்கிற பணிகள் என்ன, இவற்றின் போது நாம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு முன்மாதிரியான மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும், இதுதான் நம்முடைய விடயங்களின் சாரமாக இருக்கிறது. அதன் இறுதியாக இந்த மதரசாவுக்கு இஹ்சானுக்கு இஹ்சானாக நாம் செய்வதற்கு இலகுவாக ஒரு பழைய மாணவர் அமைப்பை தோற்றுவித்து அதனூடாக நமது பங்கு பணியை செய்வோம் என்ற நிறைவான அம்சத்தையும் சொல்லி என்னுடைய இந்த சிறிய கருத்துரையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நான் பேசியதில் நல்லவை அல்லாஹ் தஆலாவிடத்தில் இருந்து வெளிப்பட்டவை, அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருந்து வெளிவந்தவை, அதில் வந்த பிழையானவை எல்லாம் என்னிலிருந்து என்னுடைய சேத்தானிலிருந்து வந்தது. சொன்னவை அது முதலில் எனக்கு, பிறகு உங்களுக்கு, என்னையும் உங்களையும் அந்த எவனின் ாக வேண்டி அல்லாஹாலா ஒன்று சேர்த்து வைத்தானோ அவனுக்காக வேண்டியே நாம் இறுதி வரைக்கும் ஒன்றாக வாழ்பவர்களாக வைப்பானாக. நமது அன்பை இன்னும் இன்னும் அதிகரித்து வைப்பானாக. நமது பாவங்களை மன்னிப்பானாக. ஒருவர் மற்றவரோடு விட்டு கொடுத்து, ஒருவர் மற்றவரை மன்னித்து, ஒருவர் மற்றவரை மறைத்து, ஒருவர் மற்றவரை கண்ணியப்படுத்தி, ஒருவர் மற்றவரை மற்றவருக்கு பணிந்து நடக்கக்கூடிய நல்ல பண்புகள் உள்ள மனிதர்களாக நம் ஒவ்வொருவரையும் ஆக்கி வைப்பானாக. இந்த மதரசாவையும், இந்த மதரசாவில் உள்ளவர்களையும், இந்த மதரசாவை நடத்துபவர்களையும் கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹாலா தன்னுடைய முழுமையான பரக்கத்துக்கும் ரஹ்மத்துக்கும் மஹ்ஃபிரத்துக்கும் நுஸ்ரத்துக்கும் மட்டுமல்ல தன்னுடைய முழுமையான மறைமுகமான உதவிக்கும் உட்படுத்திக் கொள்வானாக. وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.